الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب زدني علما، رب زدني علما. اللهم يسر وأيدني بروح القدس، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. الحمد لله. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய அடிப்படை கல்வி வகுப்பிலே நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இப்போது நாம் அல்லாஹுடைய அருளால் மார்க்க கல்விகளில் மிக முக்கியமான ஒரு கல்வியை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மார்க்க கல்விகளில் மிக முக்கியமான ஒன்று நம்முடைய இறை நம்பிக்கை, நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட கல்வியாகும். அல்லாஹுடைய விஷயத்திலும் இன்னும் எந்தெந்த விஷயங்களை அல்லாஹு தஆலா எப்படி நாம் நம்ப வேண்டும் என்றும் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த அழகிய கொள்கைகளை நமக்கு போதித்திருக்கின்றார்களோ, அந்த கொள்கையை தான் இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த கொள்கையுடைய கல்விக்காக அதிகமான நூல்களை நம்முடைய மார்க்க அறிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த நூல்களிலேயே மிக சுருக்கமான ஒரு நூலாக இருந்தாலும், மிக தெளிவான ஒரு நூலாக இமாம் அபு ஜாஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய ஒரு சிறிய நூல் இருக்கிறது. அந்த நூலுடைய தமிழாக்கம் தான் இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலுடைய பெயர் அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஆ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ கொள்கைகள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ கொள்கைகள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்றால் யார்? இப்போது பொதுவாக யார் கந்தூரி கொண்டாடுகின்றார்களோ, மௌலூது ஓதுகிறார்களோ, இன்னும் நாளுக்கு நாள் புதிய புதிய சடங்குகளை செய்கிறார்களோ, இவர்களைத்தான் பொதுவாக சுன்னத்து வல் ஜமாத் என்பதாக நீங்கள் அறிந்து வைத்திருக்கலாம். ஆனால் இப்படி கந்தூரி செய்பவர்கள், மீலாது மௌலூது செய்பவர்கள், இன்னும் மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளை விதாத்துகளை செய்பவர்கள் இந்த சுன்னத்து வல் ஜமாத் கொள்கையை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இவர்கள் பிதஅத்வாதிகள், அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்திலே அனாச்சாரம் செய்பவர்கள். இவர்களுக்கும் சுன்னத்து வல் ஜமாத்திற்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. சுன்னத்து வல் ஜமாத் என்றால் யார்? சுன்னத் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய வழிமுறையை சொல்லப்படும். சுன்னத் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த சொல்லால், செயலால், அங்கீகாரத்தால் அவர்கள் காட்டித்தந்த அழகிய விஷயங்களை சுன்னத் என்பதாக சொல்லப்படும். அல் ஜமாஅ, ஜமாஅத் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ரசூலுல்லாஹுடைய கரத்தால் ஈமான இஸ்லாமை ஏற்று மூமின்களாக யார் அறியப்பட்டார்களோ, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மூமின்களாக அறியப்பட்டவர்கள் யாரு? யாருமா? யாரு? சஹாபாக்கள். அப்ப ஜமாஅத் என்றால் சஹாபாக்கள். சுன்னத்து வல் ஜமாஅத் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் சஹாபாக்களுடைய ஜமாஅத்தையும் ஏற்று அவர்களுடைய வழியிலே செல்பவர்கள் என்று பொருள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்திலேயோ சஹாபாக்களுடைய ஜமாஅத்திலேயோ கூடு, கந்தூரி, உருசு, மீலாது, மௌலூது இதெல்லாம் இருந்துச்சா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில்? இல்ல. அப்ப இந்து சுன்னத்து வல் ஜமாஅத் என்று சொல்லிக்கொண்டு இந்த சடங்கு சம்பிரதாயங்களை, அனாச்சாரங்களை செய்பவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்களா அல்லது அதற்கு அப்பாற்பட்டவர்களா? அதற்கு அப்பாற்பட்டவர்கள். இப்ப நம்ம படிக்கக்கூடிய கொள்கை என்பது எந்த கொள்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்களோ, எந்த கொள்கையில் அத்தனை 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் இறந்தார்களோ, எந்த கொள்கையின் மீது அவர்களுடைய தாபியீன்கள் இறந்தார்களோ, அவர்களுடைய மாணவர்கள் இறந்தார்களோ, அவர்களுடைய மாணவர்களாகிய சங்கைக்குரிய 4 இமாம்களும் அந்த நல்லவர்களும் இறந்தார்களோ, எந்த கொள்கையில் அவர்களுடைய இறப்பு நடந்ததோ அந்த கொள்கையை நாம் படித்துக் கொள்ளப் போகிறோம். இந்த கொள்கையிலே யாருடைய தனிப்பட்ட சுய கருத்துக்கோ, எந்த அதாவது இயக்கத்தினுடைய ஏதாவது ஒரு தனிப்பட்ட குரூப்புடைய தலைவர்களுடைய அறிவுக்கோ சித்தாந்தத்துக்கோ சிந்தனைக்கோ இதிலே வேலை இல்லை. எந்த கொள்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து அந்த கொள்கையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நிகழ்ந்ததோ, எந்த கொள்கையின் மீது அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி என்ற இத்தனை சஹாபாக்களுடைய மரணம் நிகழ்ந்ததோ அந்த கொள்கையை நாம் படித்துக் கொள்ளப் போகிறோம். இதுல எந்த மனிதனுடைய சுய சிந்தனைக்கோ, எந்த மனிதனுடைய சுய அபிப்பிராயத்துக்கோ எவ்விதத்திலும் வேலை இல்லை. நேரடியாக குர்ஆனிலிருந்தும் நேரடியாக ஹதீஸிலிருந்தும் சஹாபாக்களுடைய விளக்கத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ளப்பட்டவை இது. சரி, இந்த கொள்கையை படிப்பதற்கு முன்பதாக இந்த சிறிய நூலை எழுதிய ஆசிரியர் அபு ஜாஃபர் தஹாவி என்று சொன்னமல்லவா, அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பை 3வது பக்கத்திலே நாம் எழுதியிருக்கிறோம். ஆசிரியருடைய பெயர் அஹ்மத், இவருடைய தந்தையின் பெயர் முஹம்மத், இவருடைய பாட்டனார் சலாமா இப்னு அப்துல் மாலிக், இவர்களுடைய குடும்பம் அஸ்த், இவர்களுடைய வபிசம் கஹ்பான், அதாவது சுத்தமான அரபு வம்சத்தைச் சேர்ந்தவர். அஸ்த் என்ற கிளையிலிருந்து கஹ்தான் வம்சத்தைச் சேர்ந்தவர். இவருடைய ஊர் தான் தஹா என்ற ஊர். இந்த ஊர் எகிப்து நாட்டிலே இருக்கிறது. இவர் பிறந்தது ஹிஜ்ரி 239, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி எத்தனையில இருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு சுட்டி காட்டி கேட்கிறனோ அவங்க மட்டும் பதில் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது ஹிஜ்ரி எத்தனைமா? உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், சும்மா தெரிஞ்ச சொல்லுங்க. தெரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தெரியல, ஓகே, நீங்கம்மா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி எத்தனையில மௌத்தா போனாங்க? 10 மௌத்தா போனாங்க. முடிஞ்சா? இவர் 239 பிறக்கிறார் இந்த இமாம். அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு பிறக்கிறாங்க? 239 10 கழிச்சிருங்க, 229 கழிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த 3 தலைமுறைகள் இருக்கிறார்கள் அல்லவா, 3 நூற்றாண்டுகள், அந்த 3 நூற்றாண்டுக்குள் பிறந்த ஒரு அறிஞர். இவங்க இறக்கிறது ஹிஜ்ரி 321. இந்த இமாம் அபு ஜாஃபர் தஹாவி இறந்தது ஹிஜ்ரி 321. இவர்களை இமாம் அபு ஜாஃபர் அத்தஹாவி என்று அழைக்கப்படும். இவர்களுடைய தாய், தந்தை மற்றும் தாய் மாமனான இஸ்மாயில் இப்னு யஹ்யா முஸ்னி ஆகியோர் பெரும் அறிஞர்களாக விளங்கினார்கள். இந்த இமாம் ஹதீஸ்களை வல்லுநராகவும் ஃபிக்ஹுகளை அறிஞர்களாகவும் ஹதீஸுகளை அறிவிப்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பத்தகுந்த அறிவிப்பாளராகவும் விளங்கினார்கள். அனைத்து தரப்பு அறிஞர்களும் இமாமை கண்ணியப்படுத்தினார்கள். அப்ப இந்த இமாமுடைய கல்வி ஞானம், குறிப்பா ஹதீசுகள், எப்படி புகாரி முஸ்லீம் இந்த மாதிரி ஹதீசுகள் இருக்கா, அந்த மாதிரி இமாம் புகாரியை போல முஸ்லீமை போல ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் ஹதீசுகளுடைய நூல்களை எழுதியவராகவும் இருந்தார்கள். அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட நுணுக்கங்கள் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படும் அந்த சட்ட நுணுக்கங்களுடைய அறிஞராகவும் இருந்தார்கள். சில நேரங்களில் சில அறிஞர்கள் ஹதீஸ் கலையில மட்டும் கவனம் செலுத்தியிருப்பாங்க, ஹதீசுகளை அறிவிக்கிறதுல மட்டும், மார்க்க சட்டத்துறையில அவங்க நுழைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த இமாமை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் கலையை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளராகவும் இருந்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் கலையில நூல்களையும் எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஃபிக்ஹ் என்ற மார்க்க சட்டத்துறையிலும் அவர்கள்
நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதிலும் தலை சிறைந்த இமாமாக விளங்கியிருக்கிறார்கள். மேலும் இமாம் அபு ஹனீஃபா, இவங்களை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹனஃபி மதுஹப் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதுஹபுடைய மக்கள் எல்லாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களைத்தான் முன்னோடியாக ஏற்றுக்கொள்வதாக சொல்வார்கள். அந்த இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆய்வுகளை அதிகம் அறிந்தவராகவும், ஏனைய அறிஞர்களின் ஆய்வுகளை கற்றுத் தேர்ந்தவராகவும், ஃபிக்ஹ் ஹதீஸ் அல்லாத மற்ற கல்விகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இமாம் தஹாவி விளங்கினார்கள். இமாம் அவர்கள் ஏறத்தாழ 40 நூல்களை எழுதியிருக்கிறார்கள். நம்ம படிக்கக்கூடிய இந்த ஆசிரியர் இருக்கிறாங்களே, இந்த சின்ன நூல் மட்டுமல்லாம 40 நூல்களை ஹதீசுகள்லையும் ஃபிக்ஹுகள்லையும் கலந்து 40 கிரந்தங்களை, நூல்னா நீங்க இதை பார்த்து இந்த மாதிரி ஒரு 40 புக் எழுதியிருப்பார் நினைச்சுக்காதீங்க. மற்றதெல்லாம் பெரிய பெரிய வால்யூம்களை கொண்ட பெரிய நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுல குறிப்பா சுனன் அஷ்ஷாஃபிஈ, ஷரஹ் மஆனில் ஆசார், ஷரஹ் முஷ்கில் அல் ஆசார், நன்மை, இந்த மூன்று கிதாபுகள் அவங்க எழுதுனதுல ரொம்ப பிரபலமான கிதாபுகள். அதுபோன்று இவர்கள் நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, சத்தியத்தை பகிரங்கப்படுத்துவது, துணிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது, இது விஷயத்தில் தம் ஆசிரியர்களையோ ஆட்சியாளர்களையோ சமகாலத்து அறிஞர்களையோ பொருட்படுத்தாமல் இருப்பது இமாம் அவர்களுடைய சிறப்பு பண்புகளாகும். அப்ப இந்த இமாம் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய விசேஷ நற்குணங்கள் என்று பார்க்கும் பொழுது, யாரையும் பயப்படாம நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க, எது சத்தியமோ அதை சொல்வாங்க, எது உண்மையோ அதை ஏற்றுக்கொள்வாங்க. தாம் படித்த ஆசிரியருடைய கருத்து தவறா இருந்தாலும் அதை விட்டு அவர்கள் விலகிக் கொள்வார்கள். தன்னுடைய ஆசிரியர் ஆயிருச்சே, தான் கொண்டிருக்கக்கூடிய மதுகப் ஆயிருச்சே என்று அதற்கு வக்காலத்து வாங்க மாட்டார்கள். அவர்கள் வக்காலத்து வாங்குவது சத்தியத்திற்கு மட்டும்தான். இப்படி ஒரு துணிவுள்ள இமாமாக அவர்கள் இருந்தார்கள். இந்த இமாமுடைய ஹதீஸ் நூல்களை அனைத்தையுமே மற்ற எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாமா இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா, அல்லாஹ் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அருள் புரிவானாக, அவர்களுக்கு சொர்க்கத்தை இருப்பிடமாக ஆக்குவானாக, அவர்களையும் நம்மையும் நல்லவர்களில் சேர்ப்பானாக. இந்த இமாம் தஹாவி அவங்க ஏறத்தாழ 300 இமாம்கள்ட்ட கல்வி படிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர்ட்டமா 300 பேர் அறிஞர்கள்ட்ட, பெரிய பெரிய இமாம்களிடத்தில் இவர்கள் மார்க்கத்தை கற்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நீங்கள் படிப்பீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கல்வி ஏற்படும். சரி, இப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறந்த இமாமுடைய நூலை படிப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார். இப்ப நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா இவர்கள் குறிப்பா ஹனஃபி மதுஹபுடைய சட்ட துறையினுடைய ஒரு அறிஞராக திகழ்ந்தார்கள். இப்ப பொதுவா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒன்று சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க, நாங்க இமாம்களை ஏத்துக்கிறோம் சொல்லுவாங்க. இன்னொரு கூட்டம் நாங்க தௌஹீது அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க நேரடியா ஹதீஸ் பாப்போம், நேரடியா வந்து குரான பாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் டூப்பு. இது தௌஹீதுன்னு சொல்லிக்கிட்டு நாங்க நேரா குரான பாப்போம் ஹதீஸ பாப்போம் சொல்றாங்கல்ல, எல்லாம் டூப்பு. யாரும் நம்பாதீங்க, எல்லாம் ஏமாத்து வேலை. என்ன செய்வாங்க, நேரடியா குரான் எடுத்து பார்க்க மாட்டாங்க, அவங்க தலைவர் என்ன சொல்றாரோ, அவங்க ஒரு இயக்கம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த உங்களுக்கு தெரியும் அந்த இயக்கத்துடைய பேரெல்லாம், அந்த இயக்க தலைவர்கள் எதை சொல்லித்தராங்களோ அதை தான் சொல்லுவாங்க. அவங்களா குரான் ஹதீஸ யாரும் பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொன்னல, நாங்க இமாம்களை பின்பற்றுறோம் சொல்லிட்டு, அவங்களுக்கு இமாம்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, பேருதான் அந்த இமாம்களை பயன்படுத்துவாங்களே தவிர, எப்படி இவங்க பேருக்கு குரான் ஹதீஸுங்கிறத பயன்படுத்திக்கிறாங்களோ அந்த மாதிரி இவர்கள் பேருக்கு தான் அந்த இமாமை பயன்படுத்துவாங்களே தவிர, அந்த இமாம்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அந்த இமாம்கள் புத்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறாங்க, அந்த இமாம்களுடைய கொள்கை என்ன, எதையுமே அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. புரியுதா? அவங்களுடைய பள்ளிவாசல்ல அவங்க இமாமு என்ன சொல்றாரோ அதுதான் அவங்களுக்கு சுன்னத்துல் ஜமாத் கொள்கையா இருக்கும். அவர் மௌலூது ஓத சொன்னா மௌலூது ஓதுவாரு, நாகூர் தர்காவுக்கு போ சொன்னா போவாரு, அவர் கத்தம்பாத்தியா ஓத சொன்னா கத்தம்பாத்தியா ஓதுவாரு, அவர் தப்லீக்ல போ சொன்னா தப்லீக்ல போவாரு. அப்ப சொல்றது ஒண்ணு ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேறு. சுன்னத்து வல் ஜமாத் நாங்க நாலு இமாம்களை பின்பற்றுறோம் சொல்லுவாங்க, நாலு இமாம்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. நாங்க தௌஹீது நேரா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறோம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்ப இந்த ரெண்டு கூட்டத்திலிருந்து விலகி நடுநிலையான கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த கொள்கையை படிக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும், ஆனா நம்ம இஷ்டத்துக்கு பின்பற்ற முடியாது. நம்ம எப்படி பின்பற்றணும், சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்க, தாபீன்கள் எப்படி சொன்னாங்க, நல்ல இமாம்கள் எப்படி வழி நடத்தி இருக்கிறாங்க, அதை அவர்களுடைய நூல்களில் இருந்து படித்து நம்ம சொல்லணும். ஏன், பின்னாடி வந்தவர்கள் அவங்களுடைய பேரை சொல்லி நிறைய உள்ளார பூத்திட்டாங்க. இமாம்களுடைய பேரை சொல்லி நிறைய விஷயங்களை, அவர்கள் சொல்லாத விஷயங்களை எல்லாம் உள்ளே அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அதனால அதெல்லாம் நம்ம ஃபில்டர் வடிகட்டி எது அசல் என்று நாம் அறிய வேண்டும் என்றால், அதுக்கு நம்ம முன்னோர்கள் எழுதின புத்தகத்தை நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு உதாரணம் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு இமாம் அபு ஹனீஃபாவை பின்பற்றக்கூடிய ஹனஃபிகள் என்று சொல்பவர்களோ, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பின்பற்றி நாங்கள் ஷாஃபியாக இருக்கிறோம் என்று சொல்பவர்களோ, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதுஹபை பின்பற்றி நாங்கள் மாலிகியாக இருக்கிறோம் என்று சொல்பவர்களோ, இவங்க யாருமே கொள்கை விஷயத்தில் இந்த இமாம்களை ஏத்துக்கிறதே கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. சட்ட விஷயத்தில் ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் இந்த இமாம்களை ஏற்றுப்பாங்களே தவிர, கொள்கை விஷயத்தில் இவங்க தனியாக ஒரு இமாம் வச்சிருப்பாங்க, அந்த இமாம் சொல்லக்கூடிய கொள்கையின்படி தான் அவங்க போவாங்க. புரியுதா? என்ன உதாரணமா, ரொம்ப சின்ன விஷயம் ஆனா ரொம்ப பெரிய விஷயம். நேற்று கூட மாணவர்கள் பேசும்போது கேள்வி பதில்ல நீங்க கூட அந்த கேள்வி எழுதி கொடுத்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல ஒரு கேள்வி என்ன, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா? இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மஸ்ஜிதுல சுன்னத்து வல் ஜமாத்து பள்ளிவாசல் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய இமாம்கள்ட்ட இந்த கேள்வியை கேளுங்க, ரெண்டு பதில் சொல்லுவாங்க. ஒன்னு தெரியலேம்பாங்க, அப்படி இல்லைனா அல்லாஹ் எங்கேயும் இருக்கான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்லி காபிர்கள் சொல்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப கக்கூசிலையும் இருக்கானான்னு கேட்டா, ஆமா கக்கூசிலி இருக்கான்னு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். இது எவ்வளவு ஒரு கேவலமான கொள்கை! இது இந்துக்களுடைய கொள்கை. கடவுள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், இங்கு அங்கு என்று இல்லாமல் எங்கும் நிறைந்திருப்பான் என்பது இது யாருடைய கொள்கை? இந்துக்கள் சிலை வணங்கிகளுடைய கொள்கை, அத்துவேத கொள்கை. அதனால தான் அவங்க எல்லாத்தையும் வணங்கலாம் என்ற கொள்கையில் இருக்காங்க. எல்லாத்திலும் எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறான், எனவே எல்லாமே கடவுள். உங்களையும் கடவுள் இருக்கலாம், எனவே நீங்களும் கடவுள். சிங்கம், புலி, கரடி, நாய், பூனை, கொக்கு எல்லாத்திலையும் கடவுள் இருப்பான், அதனால அதையும் வணங்கலாம். கல், மண், எல்லாத்தையும் வணங்கலாம். அந்த கொள்கையுடைய வார்த்தை இது. புரியுதா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அரிசிக்கு மேலே உயர்ந்திருக்கிறான். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை, இதுதான் சஹாபாக்களுடைய கொள்கை, இதுதான் தாபியீன்கள், தபுஉ தாபியீன்கள், அத்தனை இமாம்கள், நாலு இமாம்களும் அந்த நாலு இமாம்களுடைய மாணவர்கள், அத்தனை பேருடைய கொள்கை எதுவாக இருந்தது, எதுவா இருந்துச்சு? அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான், வானத்திற்கு மேலே இருக்கிறான். வானத்தில் இருக்கிறான் சொல்லக்கூடாது, வானத்திற்கு மேலே இருக்கிறான் சொல்ல, அவ்வளவுதான். இந்த நம்பிக்கையில தான் இருந்தாங்க. ஆனா இவங்க இப்ப இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் அவங்கள்ட்ட கேட்டா ஒண்ணு தெரியலேம்பாங்க, இல்லனா தூணும் இருப்பான், துருபினும் இருப்பான், இங்கும் இருப்பான், அங்கும் இருப்பான், எங்கும் இருப்பான். அப்ப இவங்க எப்படி அபு ஹனீஃபாவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லலாம், இவங்க எப்படி ஷாஃபியை பின்பற்றுறேன்னு சொல்லலாம், இவங்க எப்படி மாலிகியை பின்பற்றுறேன்னு சொல்லலாம். பொய் அது, அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப சொல்வது ஒன்று, செய்வது வேறு. சொல்வது ஒன்று, நம்பிக்கை வேறு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அதனாலதான் இந்த இமாம் அபு ஜாஃபர் தஹாவி இந்த கிதாபை எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னா, கவனிங்க, நான் சொல்றது கவனிச்சுக்கிட்டே வாங்க. இவங்க சொல்றாங்க, இந்த மார்க்கத்தினுடைய சட்ட வல்லுநர்களாகிய இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அபு யூசுப், இந்த ரெண்டு அறிஞர்களும் எந்த கொள்கையில் இருந்தார்கள், தாபியின்களுடைய கொள்கையில் இருந்தார்கள். தாபியின்கள் யாருடைய கொள்கையில் இருந்தார்கள், சஹாபாக்களுடைய கொள்கையிலே. அப்ப சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், அடுத்து இமாம் அபூ ஹனீஃபா, அபூ யூசுப், இந்த ரெண்டு மார்க்க அறிஞர்களும் எதை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்களோ, எந்த நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைத்திருந்தார்களோ அந்த நம்பிக்கையைத்தான் நாம் உங்களுக்கு இப்போது போதிக்கப் போகிறோம். புரியுதா? இது இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இப்ப பாரா படிக்கிற கவனிங்க. சுன்னா எனப்படும் நபி வழி மற்றும் நபித்தோழர்களை பின்பற்றுவோர், சுன்னா எனப்படும் நபி வழி மற்றும் நபித்தோழர்களை பின்பற்றுவோர் கடைபிடிக்கின்ற கொள்கையின் விளக்கம்தான் இந்நூல். அப்ப இந்த நூல்ல சொந்தமா நான் எதையும் எழுதல, ஹதீஸ்ல என்ன இருக்கோ அது, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அதுதான் நம்ம எழுதியிருக்கிறோம். இம்மார்க்கத்தின் சட்ட வல்லுநர்களான இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அபு யூசுப் மற்றும் முஹம்மத் அவர்களின் சட்ட ஆய்வுபடி இந்நூல் தொகுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த விஷயத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நம்ம விளங்குறோம். உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் இமாம்களை ஏற்றுக்கொள்வார்கள், நிராகரிக்க மாட்டார்கள். புரிஞ்சுச்சா? குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிட்டு இமாம்களை யாராவது ஏசினாலோ திட்டுனாலோ தரக்குறைவா பேசினாலோ அவன் மார்க்கத்தை விட்டு வெளியே போறான், தனக்குன்னு ஒரு பாதையை போட்டு அந்த பாதையில மக்களை இழுத்துட்டு வந்து வழி கெடுக்க போறான்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா இல்லையா? மார்க்கத்தின் அடிப்படைகளில் அவர்கள் கொண்டிருந்த கொள்கைகளும் அகிலத்தின் இறைவனான அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற வழிமுறையும் இந்நூலில் விவரிக்கப்பட்டுள்ளன. அதாவது அந்த இமாம்கள் என்ன கொள்கையில் இருந்தாங்களோ, அல்லாஹுவை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அந்த வழிமுறைகள் இந்த நூலிலே விவரிக்கப்பட்டுள்ளன. இப்ப பாருங்க, கவனிங்க. முதலாவதாக இந்த கொள்கையுடைய ஆரம்பத்தில் அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் எப்படி நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், நம்முடைய ரப்பை, நம்மை படைத்த இறைவனை நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல இமாம் அவங்க விளக்க போறாங்க. அப்படி விளக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய விஷயத்திலே நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், நாங்கள் சொல்ல வருவதை நாங்கள் நம்பிக்கையும் கொண்டு சொல்கிறோம். அதாவது வெறும் நாவுனால மட்டும் நாங்கள் இதை சொல்லல, எங்களுடைய உள்ளத்திலும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல இமாம் சொல்லும் பொழுது பி தௌஃபீக்கில்லா, அல்லாஹ்வுடைய அருளால் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால, அல்லாஹ்வை பற்றி நாங்கள் என்ன நம்புகிறோம், நாங்கள் எதை சொல்ல போகிறோம் என்று சொல்றாங்க. அங்க வார்த்தை என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அருளால் என்று. ஏன் தெரியுமா? எப்போது ஒரு முஸ்லிம் நான் நேர்வழியில இருப்பது அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தினால், அல்லாஹ் அருள் புரிந்ததால் நான் ஹிதாயத்தில் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் நான் வழிகட்டு விடுவேன் என்று பயந்து கொண்டிருக்கிறானோ அவன் நேர்வழியிலே இருப்பான். நான் என் அறிவால நேர்வழியை கண்டுபிடிச்சேன், என்னுடைய சிந்தனை திறமையால கண்டுபிடிச்சேன், நான் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சேன் என்று ஒருவன் பேசினால் அவனை அல்லாஹு தாலா வழி கெடுத்து விடுவான். கண்டிப்பா அவன் வழி கெடுக்கப்படுவான், தானும் வழிகெடுவான், பிறரையும் வழிகெடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்க. அதனால முஸ்லிம்களாகிய நாம் எப்போதுமே ஒரு நன்மையை சொல்லும்போது எப்படி சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நன்மையை செய்தேன், அல்லாஹ்வுடைய அருளால் தொழுதேன், அல்லாஹ்வுடைய அருளால் நோன்பு நோற்றேன், அல்லாஹ்வுடைய அருளால் சதகா செய்தேன். புரியுதா? அப்ப இவங்க சொல்றாங்க, நம்முடைய இந்த கொள்கை, நாம் இந்த கொள்கையிலே இருப்பது இது அல்லாஹ்வுடைய அருள். இந்த கொள்கை அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் இந்த கொள்கையை சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் இந்த கொள்கையை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். புரியுதா? அப்ப அவங்க சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய விஷயம் என்று சொல்கிறார்கள். தௌஹீத், அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய விஷயத்தில் இந்த தௌஹீதுங்கிற வார்த்தை சில ஆலிம்கள் சொல்வது போல, குறிப்பா இந்த சுன்னத்துல் ஜமாத் ஆலிம்கள் சில பேர் கல்வி ஆழம் இல்லாதவர்கள் சொல்லுவாங்க, தௌஹீதுங்கிற வார்த்தை என்னமோ நம்ம புதுசா கண்டுபிடிச்ச வார்த்தை மாதிரி. அப்படி கிடையாதுங்க, தௌஹீதுங்கிற வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, சஹாபாக்களுடைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, தாபிஈன்கள் இமாம்கள் பயன்படுத்திய வார்த்தை. அப்ப எதற்கு தௌஹீத் என்று சொல்வார்கள்? அல்லாஹுவை பற்றி எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பேசப்படுகிற அந்த கல்வியை தௌஹீத் என்று சொல்வார்கள். அல்லாஹ் மேல நமக்கு எப்படி நம்பிக்கை இருக்கணும், புரியுதுங்களா? அந்த நம்பிக்கை எப்படி சரியா இருக்கணும், இப்படி அல்லாஹுவை பற்றி நம்முடைய ரப்பை பற்றி நம்ம பேசக்கூடிய அந்த இல்முக்கு பேர் என்ன? தௌஹீதுடைய இல்மு, ஈமானுடைய இல்மு என்பதாக இரண்டு பேர்களும் அந்த முன்னோர்களுடைய காலத்தில் இருந்தது. அதைத்தான் இப்ப நம்ம சொல்றோம். அதை சிலர் வேண்டுமானால் இப்போது தவறாக பயன்படுத்தலாம். ஆனா இந்த தௌஹீத் என்ற வார்த்தை எப்போதுள்ள வார்த்தை? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபீன்களுடைய காலத்திலேயே இந்த தௌஹீத் என்ற வார்த்தை இருக்கிறது. இப்ப இந்த தௌஹீத் என்று சொல்லும் பொழுது ஒரு சின்ன விளக்கம் நம்ம இங்க உங்களுக்கு சொல்றோம். குறிப்பா நம்ம இப்ப படிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம சொல்வோம் என்று சொன்னா, இந்த கிதாபுக்கு ஷேக் சாலிஹுல் ஃபௌசான் என்ற ஒரு பெரிய அறிஞர் ஒரு சிறிய விளக்க நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூலில் இருந்துதான் உங்களுக்கு நான் இடையில குரானுடைய ஆயத்து விளக்கங்கள்லாம் சொல்லுவேன். அப்ப அந்த ஷேக் சாலிஹுல் ஃபௌசான் அவங்க இப்பயும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது, தௌஹீத் அதாவது அல்லாஹுவை நாம் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ள சொன்னானோ அப்படி ஏற்றுக்கொள்வது. தௌஹீத் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது. எப்படி ஏற்றுக்கொள்வது? அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ள சொன்னானோ. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ. புரியுதா? அல்லாஹுவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ள சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஏற்றுக்கொள்ள சொன்னார்களோ, அந்த அடிப்படையில் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது, நம்பிக்கை கொள்வதற்கு பேர் என்ன? தௌஹீத் என்று சொல்லப்படும். மூன்று விஷயங்களை ஷேக் ஃபௌசான் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதாவது என்ன? அல்லாஹுவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருப்பதை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருப்பதை நாம் அந்த வசனங்களின் வெளிச்சத்திலே, ஹதீஸுகளின் வெளிச்சத்திலே ஆய்வு செய்து பார்க்கும்போது மூன்று முக்கியமான தன்மைகளை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். மூன்று முக்கியமான விஷயங்களை, தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நாம் நம்ப வேண்டும். புரியுதா? அதுல முதலாவது என்ன? தௌஹீதுர் ருபூபியா. முதலாவது தௌஹீதுர் ருபூபியா, அதாவது அல்லாஹுவை மட்டும் ரப்பாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹுவை மட்டும் ரப் ஆக ஏற்றுக்கொள்வது. ரப் என்றால் என்ன? படைத்தல், உணவளித்தல், உயிர் கொடுத்தல், மரணிக்க செய்தல், இயக்குதல், பராமரித்தல், பாதுகாத்தல், இந்த எல்லா தன்மைகளையும் உள்ளடக்கியவன் தான் ரப். அப்ப அல்லாஹுவை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹுதான் படைத்தான், அல்லாஹுதான் உயிர் கொடுத்தான், அல்லாஹுதான் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது தௌஹீதுல் உலூஹியா. இரண்டாவது தௌஹீதுல் உலூஹியா, அதாவது அல்லாஹ் ஒருவன் தான் இலாஹ். அல்லாஹ் ஒருவன் தான் இலாஹ். இலாஹ் என்றால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற அனைத்தும் அவை வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவை. வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவதற்கு அவற்றுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. இதைத்தான் தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லப்படும். அப்ப இபாதத்துகள் என்னென்ன இருக்கின்றனவோ அந்த எல்லா இபாதத்துகளையும் யார் ஒருவனுக்கு மட்டும் செய்ய வேண்டும்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். வணக்க வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் அவனை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது. மலக்குக்கும் செய்யக்கூடாது, நபிக்கும் செய்யக்கூடாது, எந்த ஒரு வலிக்கும் செய்யக்கூடாது, எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு படைப்புக்கும் செய்யக்கூடாது. இது தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லப்படும். இரண்டாவது மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய குணங்கள், இவற்றில் அல்லாஹு தஆலா தனித்தவன். அல்லாஹ்வுக்கு என்னென்ன அழகிய பெயர்கள் இருக்கின்றனவோ அல்லாஹ்வுக்கு என்னென்ன அழகிய குணங்கள் இருக்கின்றனவோ அந்த குணங்களிலும் அல்லாஹு தஆலா தனித்தவன். அப்ப அவனுடைய பெயரிலும் சரி குணத்திலும் சரி வேறு யாரும் அவனுக்கு நிகரானவர் அவனுக்கு சமமானவர் கிடையாது. புரியுதா? இப்ப வெளிரங்க வார்த்தையில வேண்டுமானால் சில நேரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி பேர் ஒத்து போலாம். இப்ப எப்படி உதாரணமா அல்லாஹுவை கண்ணியமானவர்னு சொல்றீங்க, ரசூலுல்லாவ கண்ணியமானவர்னு சொல்றீங்க, மனிதர்கள் சில பேரை கண்ணியமானவர்னு சொல்றீங்க. இப்படி கண்ணியமானவர்னு சொல்லும் போது ஒரே வார்த்தை தான், அல்லாஹ்க்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, நபிக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, சாதாரண மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்படுது, சாதாரண பொருளுக்கு கூட பயன்படுத்தப்படுது. அப்ப அதனால அல்லாஹ்வுக்கு கூட்டாயிட முடியுமா? இல்லை. அப்ப கண்ணியமானவர் என்று அல்லாஹ்வுக்கு சொல்லும் பொழுது அந்த கண்ணியம் அளவில்லாத கண்ணியம், அந்த கண்ணியம் மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட கண்ணியம். அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு சொல்லும் போது அந்த கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு நிகரானதாக இருக்காது. அப்ப ரசூலுல்லா கண்ணியமானவர்கள்லாம் எப்படி? அல்லாஹ்வுக்கு அடுத்து படைப்புகள்ல கண்ணியமானவர்கள். புரியுதா? மனிதர்கள் சில பேரை கண்ணியமானவர்கள் சொல்றீங்களே, அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய செயலுக்கு தகுந்த கண்ணியம், ஓரளவு குறிப்பிட்ட அளவு மரியாதை கண்ணியம் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். கண்ணியமானவர் என்ற பெயரை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சொல்றதுனாலயோ மற்ற மனிதர்களுக்கு சொல்றதுனாலயோ அல்லாஹ்க்கு சமமான கண்ணியம் என்ற அர்த்தம் அல்ல. புரியுதுங்களா? அப்ப தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்குள்ள அழகிய பெயர்களும் அல்லாஹுவிற்குள்ள அழகிய பண்புகளும் குணங்களும் அல்லாஹுவிற்கு உள்ளது போல வேறு யாருக்கும் இல்லை. வேறு யாரும் அந்த பெயர்களில் பண்புகளில் அல்லாஹ்வுக்கு சமமானவரோ நிகரானவரோ அல்லாஹ்வுக்கு கூட்டாளிகளோ கிடையாது. இதுதான் தௌஹீதுல் அஸ்மா வ ஸிஃபாத். அப்ப அல்லாஹுவை நாம் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் இந்த மூன்று அடிப்படை தன்மைகளோடு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இப்ப சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லிக்கொண்டு தர்காவை வணங்குவாங்க, கபரை வணங்குவாங்க, கபர்கள் போய் தவாப் செய்வாங்க, அங்க கபர்களுக்கு போய் நேர்த்தி பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. நாகூர் போனவங்க யாரும் இல்லையா? இங்க யாரு போயிருக்கா நாகூருக்கு? நீங்க போயிருக்கீங்களா? எத்தனை தடவை போயிருப்பீங்க? நிறைய போயிருப்பீங்க. என்னம்மா இப்ப போறதில்ல? அல்ஹம்துலில்லா சொல்லுங்க. அல்ஹம்துலில்லா இப்ப போறதில்ல. எப்படி சொல்லணும்? அல்ஹம்துலில்லா இப்ப போறதில்ல. அல்லாஹ் பாதுகாத்தான். நம்ம திறமையில கிடையாது, அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்தான். அங்க பாத்தீங்கன்னா போய் அந்த கபருக்கு மேல உழுவாங்க. கபருக்கு முன்னாடி நின்று கஜா நாயகமே ஆண்டவரு என்ன எங்களை கை விட்டுறாதீங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்க ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம், உங்களை நம்பிதான் வந்திருக்கிறோம் நாயகமே, என் புள்ள கஷ்டப்படுது, கப்பலுக்கு ஏத்தணும், என் மகளுக்கு புள்ள பிறக்கல, எப்படியாவது ஏதாவது என்னென்ன சொல்லணுமோ. அல்லாட்ட கூட அப்படி உருக மாட்டாங்கம்மா. எப்படி படைத்த ரப்பிட்ட கூட ஒரு ரெண்டு காயத்தை தொழுது அந்த மாதிரி அழுதுருக்க மாட்டாங்க. அங்க போனவனையும் அவங்களுக்கு வரும் பாருங்க அழுக, அவங்களுக்கு வரும் பாருங்க பக்தி பரவசம் அப்படியே. இதெல்லாம் யாரு வர வைக்கிறது? ஷைத்தான், இப்லீஸ். ஒருத்தனுடைய உடல் தொழுகையில் இருக்கும்போது பயப்படல, ஒருத்தனுடைய உள்ள தொழுகையில் இருக்கும்போது நடுங்கல, ஆனா ஒரு கபருகிட்ட போனா அவனுக்கு உள்ள நடுங்குது, பயம் வருது. அப்ப இந்த பயம் யாரு போடுறா? ஷைத்தான், இப்லீஸ் போடுறான். புரிஞ்சுச்சா? என்ன சொல்ல வந்தால், இப்ப அந்த கபர்ல போய் துவா கேட்பாங்க, அங்க தவாஃப் பண்ணுவாங்க, நேர்ச்சி பண்ணுவாங்க, கோழி ஆடு மாடு கொக்கு புறா லொட்டு லொசுக்கு என்னென்னலாம் நேர்ச்சி பண்ணுமோ. என்ன சில பேர் மொட்டை கூட அடிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? திருப்பதியில போய் மொட்டை அடிக்கிற மாதிரி அங்கேயும் போய் மொட்டை அடிப்பாங்க. நம்ம போய் காபத்துள்ளால போய் மொட்டை அடிக்கிறோமே அந்த மொட்டை வேற, அது என்ன நேர்ச்ச மொட்டை அடிக்கிறோம்? அல்லாஹ் காபத்துள்ளால வந்து மொட்டை அடிப்பண்டா அப்படியா நேர்ச்சி பண்ணிட்டு போறோம்? அது வந்து இபாதத்து, தவாஃபுடைய உம்ராவுடைய ஒரு வணக்கம். அது நேர்ச்சி பண்ணிட்டு போய் காபத்துள்ளால மொட்டை அடிக்கிறோம். ஏமா திருப்பதியில போய் மொட்டை அடிக்கிறானே அது என்ன மொட்டை? அது நேர்ச்சி கடன் மொட்டை. நாகூர்ல போய் அடிக்கிறானே அது என்ன மொட்டை? நேர்ச்சி கடன் மொட்டை. புரியுதா? புள்ள கொடுத்தா மொட்டை அடிக்கிறேம்மா. என்ன பொம்பளைங்கெல்லாம் போய் மொட்டை அடிக்கிறத பாக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த மக்கள்கிட்ட போய் என்னங்க நீங்க சுஜூது பண்றீங்களே, என்னங்க நீங்க துவா கேட்கறீங்களே அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு நம்பிக்கை அல்லாஹ் மேலதாங்க இருக்குமா, எங்களுக்கு நம்பிக்கை அல்லாஹ் தான் கொடுப்பாங்க, அவுளியா கொடுத்தா கூட அல்லாஹ் கொடுத்துதாங்க கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவான். அதனால நாங்க ஒன்னும் தப்பு செய்யலங்க அப்படிமா. இந்த சால் இந்த சாக்கு போக்கு அல்லாட்ட செல்லுபடியாகுமா? அல்லா ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். என்ன, அல்லாதான் கொடுப்பான் என்று நம்பிக்கை கொண்டதால் மட்டும் ஒருத்தன் முஸ்லீம் ஆயிட முடியாது, ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அல்லாதான் கொடுப்பான் என்று நம்பணும். அப்படி நம்பினதுக்கு பிறகு வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் என்னென்ன பணிவுகள் மரியாதைகள் வழிபாடுகளை சொல்லி இருக்கிறானோ அத அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். புரியுதா? அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு சுஜூது பண்ணிட்டாலோ, அவர்கிட்ட துவா கேட்டுட்டாலோ, அவருக்கு நேர்த்தி செஞ்சிட்டாலோ, அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டான். அப்ப தௌஹீது ருபூபியா மட்டும் ஒருத்தர் முழுசா ஏத்துக்கிட்டா அவர் முஸ்லீம் ஆயிடுவாரா? ஆக மாட்டார். எந்த தௌஹீதையும் அவர் ஏத்துக்கணும், தௌஹீதுல் உலூஹியாவையும் அவர் முழுசா ஏத்துக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? அப்ப இந்த விஷயத்தை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் நமக்கு இந்த இடத்துல ஒரு குறிப்பான விளக்கமா சொல்றான். அல்லாஹுவை பற்றி நம்ம நம்பக்கூடிய முதலாவது விஷயம், அல்லாஹுவை பற்றி எப்படி நம்பணும் என்று சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு. இது இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி சொல்றது. நம்ம பின்னாடி தர்ஜுமா படிப்போம், ஒரு அஞ்சு விஷயத்தை படிச்சுட்டு அதுக்கு தமிழ் படிப்போம். அப்ப அல்லாஹு தஆலா ஒருவன் தான், அல்லாஹு தஆலா ஒருவன் தான், அவனுக்கு லா ஷரீக லஹு, அவனுக்கு பங்காளிகள், பங்காளின்னு சொன்னா பார்ட்னர், அவனுக்கு கூட்டானவர்கள், புரியுதா, யாரும் இல்லை. அப்ப அல்லாஹுவை நம்பக்கூடிய முதலாவது நம்பிக்கை என்ன நம்பிக்கை? இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, அல்லாஹு தஆலா ஒருவன் தான், அவனுக்கு அறவே சமமானவர்கள் இணையானவர்கள் இல்லை. அப்ப இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அவங்க பெரிய மலக்கா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு ஜிப்ரீல் எவ்வளவு பெரிய மலக்கு, ரொம்ப பிரம்மாண்டமான மலக்கு, அதே போல ரசூலுல்லா எவ்வளவு பெரிய நெருக்கமான நபி, இன்னும் அல்லாஹ்வுடைய நல்ல அமல்களை செய்த நிறைய சாலிஹான மக்கள், இப்படி யாரா இருந்தாலும் சரி இவர்கள் அல்லாஹ்வுக்கு சமமானவர்களாக ஆகிவிட முடியாது. புரியுதுங்களாமா? யாரா இருந்தாலும் சரி, எல்லா மலக்குகளும் ஒன்று சேர்ந்தாலும் சரி அல்லாஹ்க்கு சமமாயிட முடியுமா? முடியாது. எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்ந்தாலும் சரி அல்லாஹ்க்கு சமமாயிட முடியுமா? முடியாது. எல்லா அவுலியாக்களும் ஒன்று சேர்ந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு சமமாயிட முடியுமா? முடியாது. இல்ல, மலக்குகள் நபிமார்கள் அவுலியாக்கள் சாலிஹீன்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு சமமாயிட முடியுமா? சமமாயிட முடியாது. அப்ப நம்முடைய நம்பிக்கை ரொம்ப சாலிடா, ரொம்ப உறுதியா, ரொம்ப சரியா இருக்கணும். இதுல தெளிவா இருக்கணும், நான் நம்பக்கூடிய அல்லாஹ் இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, அல்லாஹு தஆலா அவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை. புரியுதா? இப்ப ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு சொல்றேன், ஷேக் ஃபௌசானுடைய விளக்கத்திலிருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்பட்ட போது மக்காவுல குறைஷிகள் இருந்தாங்க. அந்த குறைஷிகளுடைய கொள்கை என்ன? சரி, அப்ப குறிப்பா இந்த சிலை வணக்கம், எதை வேண்டுமானாலும் கடவுளா வணங்குவாங்க. இன்றைக்கு உள்ள இந்துக்களை மாதிரி எல்லாத்தையுமே கடவுளா வணங்குவாங்க, கிடைக்கிற சிலை எல்லாத்தையும் வணங்குவாங்க. அதே போல சகுனம் பார்ப்பார்கள், சூனியம் செய்வார்கள், அதே போல வந்து நட்சத்திரங்களை நம்புவார்கள், ராசி பலனை நம்புவாங்க, பேய் பிசாசை நம்புவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கை அவர்களுக்கு இருந்துச்சு. காபாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத், அதாவது வெற்றி கொள்ள வரும் பொழுது, மக்காவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொள்ள வரும்போது, எந்த ஆண்டுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டாங்க? நீங்க சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டது எந்த ஆண்டு? சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனா வந்தாங்க. மதீனால 8 வருஷம் தங்கியிருக்காங்க. 10 வருஷம் தங்கி இருக்கும்போது 10 வருஷம் முதல் மொத்த வாழ்க்கை, மதீனால 8 வருஷம். புரியுதா? அந்த 8வது ஆண்டுல தான் மக்கா மேல படையெடுத்து போய் மக்காவை அவங்க கைப்பற்றுறாங்க. முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு கீழே மக்கா வருது. அப்ப ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கா கைப்பற்றப்படுகிறது. அப்போ மக்காவில் போகும் பொழுது காபத்துள்ளால எத்தனை சிலை இருந்துச்சு? புகாரில வருது 360 சிலையை வச்சிருந்தான். எத்தனை சிலை? இப்ப கோயில்ல பாக்குறீங்கல்ல அந்த கோபுரத்துல சில சிலையா வச்சிருக்கிறாங்களே, அந்த மாதிரி மக்கால காபத்துள்ளால கயிறுல கட்டி தொங்க விட்டு சின்ன பொம்மை பெரிய பொம்மை அப்படி இப்படின்னு சொல்லி காபத்துள்ளாலையும் காபத்துள்ளாவை சுத்தியும் 360 சிலையை வச்சிருந்தானோமா. அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வந்த உடனே எல்லா சிலைகளையும் அடிச்சு உடைச்சாங்க. புரியுதா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால அழைப்பு பண்ணி செஞ்சாங்க. மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பண்ணி செய்தார்கள். எத்தனை வருஷம் செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 40வது வயதுல அவங்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு 53 வயசு வரைக்கும் மக்கால தங்கி மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்கிறாங்க. அப்ப எத்தனை வருஷம் தங்கி இருந்தாங்க? 13 வருஷம் மக்கால தங்கி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க. இப்ப அந்த மக்காவுல இருந்த மக்கள் அல்லாஹ் இல்லேன்னு சொல்லக்கூடிய மக்களா என்றால் கிடையாது. அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க. வானத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், பூமியை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், சூரியனை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ். சாப்பாடு கொடுக்கறது அல்லாஹ், மழையை இறக்குறது அல்லாஹ், சூரியனை கொண்டு வர்றது அல்லாஹ், சந்திரனை கொண்டு வர்றது அல்லாஹ், எல்லாம். ஆனா அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த பிரச்சனை என்ன, தப்பு என்ன? மணக்க வழிபாடுன்னு வரும் பொழுது அல்லாவையும் ஹஜ் செய்வாங்க, அல்லாவையும் திக்ரு செய்வாங்க, அல்லாவுக்கு நோன்பு வைப்பாங்க, சுஜூது ருக்கு நேர்ச்ச துவா இந்த மாதிரி இபாதத்துகளை சிலைக்கு செய்வாங்க. சிலைக்கு செஞ்சுட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு அல்லாட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயரில் தர்காவை போற்றக்கூடிய புனிதமா கருதக்கூடிய மக்கள் செய்யறது அவங்க செஞ்சதுக்கும் சமமா இருக்குதா வித்தியாசமா இருக்கா? அப்படியே அதே பாட்டையில தான் இருக்கும், அதே சேலையில உள்ள நூல் மாதிரி தான் இதுவும் இருக்கும். என்ன இவங்கள்ட்டையும் கேளுங்க, யாருங்க படைச்சா? அல்லாஹ் படைச்சான். யார் சாப்பாடு கொடுக்குறா? அல்லாஹ் சாப்பாடு கொடுக்குறான். மழையை யார் இறக்குறா? அல்லாஹ் இறக்குறான். இப்ப எங்க கபூர்ல போய் சுஜூது பண்றீங்க, கபூர்ட்ட போய் துவா கேக்குறீங்க? இவங்க அல்லாட்ட எடுத்து சொல்லுவாங்க நம்மளை பத்தி, இவங்க அல்லாட்ட எடுத்து சொல்லுவாங்க, அதே நம்பிக்கை தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அப்படி சொல்லப்பட்ட போது அந்த காஃபிர்கள் யாரு, ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் குறைஷிகள் இருக்காங்கல்ல, அந்த காஃபிர்களுக்கு ஒரு சந்தேகம். சூரா சாது 38வது அத்தியாயம், அந்த 38வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். அந்த காஃபிர்களுக்கு ஒரே சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னா, என்னப்பா முகமது, நாங்க எவ்வளவு கடவுளை வணங்கிட்டு இருக்கிறோம், அந்த கடவுள்களை வணங்கியே எங்களுக்கு தேவை பூர்த்தி ஆகாம இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ ஒரே ஒரு கடவுளை வணங்க சொன்னா எங்களுடைய தேவை எப்படி பூர்த்தி ஆகும்? இது என்ன ஒரு பெரிய புதிய குழப்பத்தை உண்டாக்குற? நாங்க இவ்வளவு சிலைகளை வணங்கிட்டு இருக்கும் பொழுது நீ இதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு அல்லாஹ்வை வணங்கணும்னு சொல்றியே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? உண்மையில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுன்னு அர்த்தம். இத சொன்ன உடனேதான் சூரா சாதுடைய 5வது வசனம் அந்த காஃபிர்கள் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த முகம்மதுக்கு என்ன ஆனது, எல்லா கடவுள்களையும் சேர்த்து ஒரு கடவுள் என்று சொல்கிறாரே, என்ன அர்த்தம்? எந்த கடவுளையும் வணங்காதீங்க, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்குங்கன்னு சொல்றாரு. இது எப்படிப்பா, இது ஒரு ஆச்சரியமா இருக்கப்பா, எப்படிப்பா இது முடியும்? ஒரு கடவுளை வணங்குறதுனால எங்களுக்கு எப்படி தேவை பூர்த்தி ஆகும்? ஏன்னா அந்த சிலை வணங்கியுடைய நம்பிக்கை எப்படின்னு சொன்னா, சைத்தான் அவங்களை எப்படி வளர்த்து வச்சிருப்பான்னா, ஒன்னொன்னுக்கும் ஒரு சிலையை வச்சிருப்பானு. காசுக்கு ஒரு சிலை, சிரிக்கிறதுக்கு ஒரு சிலை, அழுகிறதுக்கு ஒரு சிலை, படிக்கிறதுக்கு ஒரு சிலை, குழந்தைக்கு ஒரு சிலை, இப்படி அந்த மாதிரிதான் அவங்களுக்கு எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். ஒரு மனிதனுடைய தேவையை வந்து கணக்கில் சொல்ல முடியுமா? இவ்வளவுதான் சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி அவர்களுடைய சிலைகளுடைய எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகும். அப்ப இதனாலதான் முஸ்லிம்களாகிய நாம நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும், எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் தான். அந்த காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வரும் பொழுது, எந்த விஷயம் வரும் பொழுது, அவனுக்கு அல்லாஹ்னு சொன்னாலும் பிரச்சனை இருக்காது, ஆனா அல்லாஹ்வை மட்டும் வணங்குன்னு சொன்னாதான் பிரச்சனை. இப்ப நீங்களே பாத்துருக்கலாம், நிறைய காஃபிர்கள் கூட முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்து ஓதி பார்த்துட்டு போவாங்க, ரொம்ப நம்பிக்கை இருக்கும். அப்ப ஏன் அவங்க முஸ்லீம் ஆக மாட்டேங்கிறாங்க? சொன்னா முஸ்லீம் ஆயிட்டா அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. அதனாலதான் அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகளும் ஏன் இஸ்லாமை ஏற்க மறுத்தார்கள்? அல்லாஹ்வை மறுத்ததுனால அல்ல, அல்லாஹ் இருக்கிறான் ஆனா அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றீங்களே, அதை ஒத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்ப அதே போலதான் இன்றைய தர்காக்காரங்களும், அவங்க பள்ளிவாசல தொழுகிறாங்களா இல்லையா, தர்காலையே பள்ளிவாசல் வச்சிருப்பாங்க. தர்காலையே நீங்க பள்ளிவாசலாம் பார்த்துருக்கலாம், நாகூர்ல போய் பாத்தீங்கன்னா தர்கா இருக்கு, இந்த பக்கம் உள்ளார பள்ளிவாசலும் வச்சிருப்பாங்க. பிரச்சனை என்ன நமக்கு அவங்களுக்கும்? நம்ம சொல்றோம் அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன, நாங்க அல்லாஹ்வையும் வணங்குவோம் மற்றவர்களையும் வணங்குவோம் சொல்லிட்டு. அப்ப இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகளுடைய கொள்கையாக இருந்தது. சூரா ஜுமர் 39வது அத்தியாயத்தில் 45வது வசனம், இந்த மாதிரி குர்ஆன் வசனங்கள் சொல்லும்போது அதை நீங்க குறிச்சுக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் அந்த முஷ்ரிக்குகளை பற்றி, வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு ஷ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுஃமினூன பில் ஆகிரா வைதா துக்கிரல் லதீன மின் தூனிஹி இதாஹும் யஸ்தப்ஷிரூன். அந்த சிலை வணங்கிகளுக்கு முன்பு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே பிரஸ்தாபித்து சொல்லப்பட்டால் மறுமையை நம்பாத அந்த காஃபிர்களுடைய உள்ளங்கள் சுருங்கி விடுகின்றன. ஆனால் அல்லாஹுவை தவிர்த்து மற்றவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டால் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் உள்ளம் சுருங்கி விடுகிறது, அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை பற்றி பேசப்பட்டால் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு இந்த தர்காக்களை புனிதமா கருதக்கூடியவர்கள் இவர்களுடைய நிலைமையும் பிடித்தாமா? நீங்க அல்லாவை பத்தி பேசுங்களேன், அல்லாவுடைய வல்லமையை பத்தி குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் ஓதி பேசுங்களேன், இப்படி உட்கார்ந்துருப்பான், ஒண்ணுமே இருக்காது அவன், ஆமா உட்கார்ந்துருப்பான், கல்லு மாதிரி உட்கார்ந்துருப்பான். இதே இது ஹாஜா முஈனுதீன் சிஷ்தி கரீப் நவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கராமத்து தெரியுமான்னு பேசுங்களேன், குடிஞ்சுட்டு இருந்தவங்க எந்திச்சிருவான், தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சிருவான், அப்படியே துடிப்பான் கடந்துகிட்டு. மஹபூபே ரஹ்மானி, மஹபூபே சமதானி, அப்துல் காதர் ஜீலானி, ஹவுசே ஆசம் அப்படின்னு சொல்லுங்களேன், அவ்வளவுதான் உட்கார்ந்து இருக்கவன எந்திரிச்சு நின்றுவான். அவங்களுடைய கராமத் அப்படின்னு பேசுங்களேன், அப்படியே துடிப்பான். அல்லாவை பத்தி பேசினா கல்லுல பெஞ்ச மலை மாதிரி உட்கார்ந்துருப்பான். ஆனா அவன் நம்பக்கூடிய அவுளியாக்களை பத்தி பேசிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. அவனுக்கு அப்படியே உணர்ச்சி வரும் பாருங்க, ஆவேசம் வரும் பாருங்க, ஜதுபு வரும் பாருங்க, அப்படியே உற்சாகம் போயிடும், ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு. அதே தான் ஷிர்க்கு அப்படியே ஒத்து வருது பாருங்க. அப்ப அந்த முஷ்ரிக்குகளும் இப்படித்தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? எப்படிமா இருந்தாங்க? சொல்லப்பட்டா அப்படியே சுருங்கி போயிடும். மற்றவர்களை பற்றி அவங்களுடைய சிலையை பற்றி பிரஸ்தாபித்து சொல்லப்பட்டா ரொம்ப சந்தோஷமா போயிடுவாங்க. அதே போல சூரா சாஃபான் 37வது அத்தியாயத்தினுடைய 35-36வது வசனம், இன்னஹும் கானு இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் யஸ்தக்பிரூன் வ யகூலூன அ இன்னா லதாரிகு ஆலிஹதினா லிஷாஇரி மஜ்னூன். 37வது அத்தியாயத்தில் 35-36 அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் இந்த காஃபிர்களுக்கு பெருமை தலைக்கு ஏறி விடுகிறது. அதை எப்படி நாங்க ஏத்துப்போம் சொல்லிட்டு. ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி, வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த காஃபிர்கள் பேசிக்கிறாங்க, என்ன இது, ஒரு பைத்தியக்கார கவிஞர் இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்க வணங்கிட்டு வந்த கடவுளெல்லாம் நாங்க விட்டுருவோமா? இவர் பேச்சை கேட்டுக்கொண்டு நாங்கள் இதுவரை வணங்கி வந்த கடவுள்களை விட்டு விடுவோமா? புரியுதா? அதே போலதான் இன்னைக்கு இந்த தர்காக்காரங்க சொல்றது என்ன, இத்தனை நாளா நாங்க நாகூர் தர்காவை நம்பிதான் இருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் தர்கா இருக்கு, எப்படி இந்துக்களுக்கு வந்து குலதெய்வம்னு வச்சிருப்பாங்க, ஊருக்கு ஒரு சிலன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கூட இருக்குது. அப்ப இத்தனை நாள் வரைக்கும் நாங்க இதை நம்பிக்கிட்டு இருந்தோம், இப்ப வந்து தௌஹீது அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் தான் புள்ளைய கொடுப்போம், அல்லாஹ் தான் மலையை கொடுப்பான்னு சொன்னா நாங்க நம்பிட முடியுமா? அப்ப பாருங்க எப்படி குஃப்ருடைய வார்த்தை எப்படி ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம நம்பக்கூடிய நம்பிக்கை எப்படி? இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணையே கிடையாது. அப்ப அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணையே கிடையாதுன்னு சொன்னா எது விஷயத்துல நம்ம இதை குறிப்பா நம்புறோம்? எல்லா விஷயத்திலையும், படைத்தது பரிபாலிப்பது எல்லாத்திலையும் சரி. அதே போல எதுலையும் நம்பணும்? வணக்க வழிபாடுகள் செய்வதில். அதுதான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், படைச்சது அல்லாதான், சாப்பாடு கொடுக்கறது அல்லாதான், உணவளிக்கிறது அல்லாதான், உலகத்தை இயக்கிறது அல்லாதான். இப்படி நம்புனா மட்டும் போதாது, இதெல்லாம் அல்லாஹ் ஒருவன் தான் செய்யறான் என்று நம்புனா மட்டும் போதாது. எந்த நம்பிக்கையிலும் அல்லாஹ் ஒருவனாக இருக்க வேண்டும். நான் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு, நான் துஆக்கள் கேட்பதற்கு, நான் உள்ளத்தால் பயப்படுவதற்கு, நான் உள்ளத்தால் ஆதரவு வைப்பதற்கு, எல்லாவற்றுக்கும், என்னுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் தகுதியானவன் யாரு? அல்லாஹ் ஒருத்தன் தான். குல் இன்ன ஸலாதி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், என்னுடைய இபாதத்து, என்னுடைய தொழுகை எல்லாமே அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான். புரியுதா? அப்ப நான்காவது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். நான்காவது அத்தியாயம் 36வது வசனம். அதே போல சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயம் 25வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்ல நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், நபியே உங்களுக்கு முன்னாடி நம்ம அனுப்பின எல்லா தூதர்களுக்கும், உங்களுக்கு முன்னாடி நம்ம அனுப்பின எல்லா தூதர்களுக்கும் நாம் வஹீன் மூலமாக சொல்லி இருப்பது என்னவென்றால், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, ஆகவே என் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள். புரியுதா? அப்ப எல்லா நபிமார்களும் மக்களை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்கு அழைத்தார்கள். அப்ப அவனுக்கு வணக்க வழிபாட்டில் யாரையும் இணையாக்க கூடாது. இன்னொரு முக்கியமான வசனம் 16வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், எல்லா உம்மத்துக்கும் நம்ம தூதர்கள் அனுப்பியிருக்கிறோம். புரியுதா? அந்த தூதர்கள் மக்களுக்கு சொன்னது என்ன? அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய ஷைத்தான்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள். புரியுதா? மக்கள் சிலைகளை வணங்குறாங்கல்ல, அவங்க சிலைகளை வணங்கல, யார வணங்குறாங்க? அதுக்கு பின்னாடி ஷைத்தானை வணங்குகிறார்கள். புரியுதா? அப்ப இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முதல் விஷயமா என்ன சொல்றாங்க, இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு ஷரீக் இல்லை. ஷரீக் என்றால் சமமானவர்கள், பங்காளி, கூட்டாளிகள். எதுல கூட்டாளி? இபாதத்தில். ஏன்னா அல்லாஹ்வுடைய ருபூபியத்தில் அல்லாஹ்வுக்கு கூட்டாளி இல்லை என்பதை யாரு நம்பி வச்சிருக்கிறாங்க சொல்லுங்கம்மா? கோயில்ல சிலை வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகள் நம்பி வச்சிருக்கிறாங்க. நீங்கனா உங்களுக்கு அறிமுகமான ஏதாவது தெரிஞ்ச முஸ்லீம் அல்லாத பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நாங்க கோயில் பூசாரிட்டே கேட்டிருக்கோம், கோயில்ல பூஜை செய்யறாரு பூசாரி ஆயிரு அவர்கிட்டயே கேட்டிருக்கோம், அவர் பூஜை செஞ்சுட்டு வெளியே வரும்போது அண்ணா பூசாரி சாரு உங்களை படைச்சது யாருன்னு சொல்லி, அந்த பூசாரி சாரு தான் பூஜை செஞ்சுட்டு வந்த சிலையை சொல்லவே இல்லை, அவரு நிறைய சிலைக்கு பூஜை பண்ணுவார், ஏன்னா ஒவ்வொரு சிலைக்கும் அவங்கள்ட்ட ஒவ்வொரு பூசாரி இருப்பாங்க. புரியுதா? அவர் பூஜை பண்ணிட்டு வந்து சிலையை சொல்லவே இல்லை, என்ன சொன்னாரு, ஆண்டவர் படைச்சாருனாரு, மேல உள்ளவன் படைச்சான் அப்படின்னாரு. புரியுதா? கடவுள் படைச்சாருனாரு. அப்படியா பூசாரி சார், சரி உங்களுக்கு சாப்பாடு அது யாரு கொடுக்கறான்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த மேல உள்ளவன் தான், அந்த கடவுள் தான் சாப்பாடு கொடுக்கறான்னு சொல்லிட்டு. அப்படியா? சரி உங்களுடைய உயிரை எடுக்கிறது யாரு? அதுவும் அவர் தான். இப்ப உலகத்துல மழை பெய்யுது, அதுவும் அவர் தான். இந்த வான பூமி சூரிய எல்லாத்தையும் அவர் தான். அப்படியே பாருங்க, ரசுல்லா காலத்துல முஷிரிகள் எப்படி பதில் கொடுத்தாங்களோ அதே போல கரெக்டா பதில். அப்ப படைச்சது யாருன்னு நம்புறதுல பிரச்சனை கிடையாது, புரியுதா? சாப்பாடு கொடுக்கிறது, உயிர் கொடுக்கிறது, உயிரை எடுக்கிறது யாருங்கிறதுல சொல்லுங்கம்மா பிரச்சனை இல்லை, அதையெல்லாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப எப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு நாங்க தாவாவுக்கு போகும்போது இந்த இந்துக்கள் கடையில உட்கார்ந்து இருப்பாங்க, கல்லாவுக்கு மேல நிறைய சிலைய போட்டோ நிறைய மாட்டி வச்சிருப்பான். அப்ப அவங்கள்ட்ட, ஆனா இந்த கடையில லாப நஷ்டம் யார கொண்டுன? எல்லாம் கடவுளுடைய அருளை கொண்டுதாங்க. என்ன சொல்லுவாங்க கேட்டா, எல்லாம் இந்த கடவுள் புண்ணியம் தான். அப்ப இந்த சிலையெல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எதுக்குன்னு? இதெல்லாம் ஒரு நம்பிக்கைங்க, காலையில வந்தவன கொஞ்சம் பூஜை போட்டவன, அதுக்கு கொஞ்சம் மாலை போட்டவன, பூ போட்டவன, அதுக்கு கொஞ்சம் பக்தி கொளுத்தினவன, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன இதை கொண்டு கடவுள் எங்களுக்கு கருணை காட்ட மாட்டாரான்னு சொல்லிட்டு. அப்ப இது ஏதாவது உங்களுக்கு தருமான? இது ஒண்ணு எங்களுக்கு தராது. அப்ப தர்றது யாருன்னு? எல்லாம் இந்த கடவுள் தான், அந்த ஆண்டவர் தான் எல்லாம் எங்களுக்கு தராரு அப்படின்னு பத்தீங்களா. அப்ப படைச்சது யாரு, கொடுக்கிறது யாரு, எடுக்கிறது யாரு, வாங்கிறது யாரு, இயக்கிறது யாரு, அந்த நம்பிக்கையில பிரச்சனை இருக்கா சொல்லுங்க? ரசுல்லா காலத்துல வாழ்ந்த முஷ்ரிக்குக்கும் பிரச்சனை இல்ல, நம்ம காலத்துல நம்ம ஊர்ல வாழ்ற முஷ்ரிக்குக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எதுல இருக்குது அப்படின்னா, அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்கிறதா, அல்லது கண்ணில் பட்டது, காதுல கேட்டது, எல்லாத்தையும் வணங்கி எல்லாத்திட்டையும் கேட்கிறதா, அதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் அல்லாஹு தாலா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரி, அவங்களுக்கு முன்னாடி காலத்தில் வந்த நபிமார்களுக்கும் சொல்லி அனுப்புனா, மக்களை நீங்கள் என்னை வணங்குவதற்கு அழையுங்கள். அப்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆதாரம் என்ன? படைச்சவன் அல்லான்னு சொல்றீங்கல்ல, எல்லாத்தையும் இயக்குறது அல்லான்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு கண்ணு காது மூக்கு அறிவு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்கறது அல்லான்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவனை மட்டும் வணங்குங்கன்னு சொல்லி. அப்ப தௌஹீது ருபூபியா என்பது தௌஹீது உலுஹியாவுக்கு வருவதற்கு வழி. ஒரு மனுஷன் தௌஹீது ருபூபியாவை மட்டும் ஏற்றுக்கொள்றதுனால அவன் முஸ்லீம் ஆயிட முடியுமா? முஸ்லீம் ஆயிட முடியாது. அப்ப இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு. இன்னைக்கு தர்கால இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கூட, முஸ்லீம் என்று சொல்பவர்கள் கூட, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. ஆனால் அவங்க சொன்னதின்படி செய்யறாங்களா சொல்லுங்க? சொல்லுங்கம்மா. இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லா காலத்துல வாழ்ந்த முஷ்ரிக்குகளுக்கும் இப்படி சொன்னா போதும், செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னா எந்த முஷ்ரிக்கும் முஸ்லீமாக இருந்திருக்க மாட்டான். சரியா? ரசூலுல்லாட்ட சண்டைக்கே போயிருக்க மாட்டான். அதே போலதான் இன்றைக்கு வாழக்கூடிய இந்துக்களுக்கும் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுன்னு சொன்னா போதும், நம்ம சிலை வணங்குறதெல்லாம் விட தேவையில்லை, சிலையையும் வணங்கிக்கலாம், பள்ளிவாசலையும் போய் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பள்ளிவாசலுக்கு தொழுவு வந்துடும். அப்ப பிரச்சனை அவனுக்கு எதனால வருது? நீ பள்ளிவாசலுக்கு வந்துட்டா கோயிலுக்கு போக கூடாது, கோயிலுக்கு போற நிலையில பள்ளிவாசலுக்கு வந்தா உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றதுனாலதான் அவன் என்ன செய்யறான், பள்ளிவாசலுக்கு வரமாட்டேங்கிறான், இஸ்லாத்துக்குள்ள வரமாட்டேங்கிறான். நீ முஸ்லீம் ஆயிருப்பா பிரச்சனை கிடையாது, நீ திரும்ப கோயிலுக்கு போறதா இருந்தாலும் போலான்னு சொல்லிட்டா ஒரு பய கூட இந்தியாவில காசிரா இருக்க மாட்டான், எல்லாம் முஸ்லீம் ஆயிருப்பான். இந்த அறிவு கூட இந்த தர்காவை வணங்கக்கூடிய மக்களுக்கு இல்லைங்க, இல்லையா? அப்ப நீங்க சொல்றீங்க அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுன்னு சொல்றீங்க, ஆனா சொல்லிக்கிட்டு நீங்க ஒருத்தர் வந்து நாகூருக்கு போறாரு, ஒருத்தர் கோவளத்துக்கு போறாரு, அப்புறம் நீங்க ஒரு நாலு பேர் சொல்லுங்களம்மா உங்க ஏரியால ஏதாவது, எங்கம்மா பாப்பா அவளியாவா? அவங்க எங்க இருக்காங்க? நாகூர் போற வழியில. தஞ்சாவூர்ல ஒரு அவளியா இருக்கிறம்மா, அந்த ஆத்துக்கடை பக்கத்து ஆத்து ஓரத்து பக்கத்துல இருக்காங்கல்லம்மா, தஞ்சாவூர்ல ஏறுவாடி. அப்ப அது ரொம்ப ஃபேமஸ் பாது. ஆமா. அப்புறம் வேற இந்த ஊர்லயே இருக்காங்களா? அதான் சொன்ன ஊருக்கு ஊர் ஒன்று வச்சிருப்பாங்க குலதெய்வம் மாதிரி. அப்புறம் வேற அஜ்மீர் போயிருக்கீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. உங்க தலைமுறை போகாம இருந்திருப்பாங்களா? இருக்கும். முந்தைய தலைமுறையில அஜ்மீருக்கு போகாம இருக்கிற போகாதவங்க யாரும் இல்லை. என்னம்மா பாட்டி கரெக்டா இல்லையா? இப்ப இல்லம்மா, முன்னாடி சொல்றேன். முன்னாடி மக்காவுக்கு மதீனாவுக்கு போறாங்களா இல்லையோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அஜ்மீருக்கு முதல்ல போயிட்டு வந்துடணுமா? நம்ம வந்து மக்கா மதீனா போவாட்டி கூட அஜ்மீருக்கு போயிட்டோம்னு வச்சுங்களேன், அது போதும் நமக்கு நமக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க போய் கேட்டீங்கன்னா விசாரிச்சீங்கன்னா தெரியும், அது பாட்டுக்கு அள்ளி அள்ளி விடுவாங்க. காசு உள்ளவங்க எல்லாம் மக்கால போய் உம்ரா செஞ்சு ஏச்சு காஃபு இருப்பாங்களாம் ரமதான் மாசத்துல. காசு உள்ளவங்க, காசு இல்லாதவங்க என்ன பண்றது அப்படின்னா, நாகூர் தர்கால போய் ரமதான் கடைசி பத்துல ஏச்சு காஃபு இருந்தா அவங்களுக்கு அது வந்து காபத்துள்ளால ஏச்சு காஃபு இருந்ததுக்கு சமமானதான். பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல. நீங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டதுனால கேள்விப்பட்டதில்ல. அங்க பார்த்து அவங்கள்ட்ட பேசினாதான் தெரியும் எப்படி வந்து ரமதான்ல இந்த பக்கம் ஹஜ் உம்ராவுக்கு போறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் எங்க போவோம்? நாகூர் ரமதான்ல பாத்தீங்கன்னா சரி கூட்டமா இருக்கும் அவங்களுக்கு அது. அப்ப பிரச்சனை என்ன உங்களுக்கு? வணக்க வழிபாட்டில் புரியுதா? அல்லாவுக்கு இணை இல்லை, வாஹித், அவன் ஒருத்தன் தான், அல்லா ஷரீக்கல், அந்த நம்பிக்கை வரணும். புரியுதா இல்லையா? சரி, இரண்டாவதாக அப்ப முதலாவது நம்பிக்கை இன்னல்லாஹு வாஹிதுன் லா ஷரீக லஹு, இரண்டாவது வலா ஷைஅ மிஸ்லஹு அல்லது வலா ஷைஅ மிஸ்லஹு, அவனை போன்று எதுவுமே கிடையாதுமா, அவனை போன்று எதுவுமே கிடையாது. அப்ப இது எதை குறிக்கிறது? தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். புரியுதா? அப்ப சூரா அஷ்ஷூரா, சூரா அஷ்ஷூரா 42வது அத்தியாயம் 11வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், 42:11, அவனை போன்று எதுவுமே கிடையாது. யாரை போன்று? அல்லாஹ்வை போன்று. அதே போல சூரத்துல் இஹ்லாஸ் பாட்டிமா, சூரத்துல் இஹ்லாஸ்னா எந்த சூராமா நீங்க சொல்லுங்க? சூரத்துல் இஹ்லாஸ்னு எந்த சூராவுக்கு சொல்லுவோம்? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல, தெரியல, சும்மா சொல்லுங்க. எந்த சூராவுக்கு இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சாது சொல்லுங்க. சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், 112வது சூரா. சரிங்களா? அந்த சூராவுக்கு பேரு சூரத்துல் இஹ்லாஸ், தௌஹீதுடைய சூரான் பேர். இஹ்லாஸுக்கு ஒரு அர்த்தம் என்ன? தௌஹீது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், சூரத்துல் இஹ்லாஸுடைய 4வது வசனம். அவனுக்கு இணையாக, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அதே போல சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம். அதே போல சூரா மரியம் 19வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனம். இந்த சூரத்துல் பக்ராவுடைய 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு சமமானவர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், அவனுக்கு நிகரானவர்களை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். 2:22, அல்லாஹ்வுக்கு சமமானவர்களை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். சூரா மரியம் 19வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம், ஹல் தஅலமு லஹு சபியா, நபியே அல்லாஹ்வை போல அல்லாஹ்வுடைய தன்மைகளை உடைய யாராவது ஒருவரை நீர் அறிவீரா அப்படின்னு அல்லாஹு தஆலா யார்கிட்ட கேட்கிறான்? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன? அறிய மாட்டேன். அறிய மாட்டேன்னு என்ன அர்த்தம்? இல்லை, அப்படி இருந்ததுதான் ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருக்குமே, அல்லாஹ் சொல்லி கொடுத்திருப்பானே. அப்ப இந்த 4 வசனங்கள், 42:11 வசனம், அதே போல 112:4 வசனம், அதே போல சூரத்துல் பக்ரா 2:22 வசனம், அப்ப சூரா மரியம் 19வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம், இந்த வசனங்கள்ல அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான். அதைத்தான் இமாம் அவங்க சொல்றாங்க, வலா ஷை மிசுலுஹு, அல்லாஹுவை போல, அல்லாஹுவை போல யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப அல்லாஹுவை போல யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், எல்லா தன்மைகளுமோ அல்லது ஏதாவது ஒரு தன்மையோ அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாதுங்க. புரியுதா? இப்ப அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல ஒன்று ரஹ்மான், ரஹ்மத்து. அல்லாஹ்வுக்கு உள்ளது போல வேற யாருக்காவது இருக்குமா? இருக்காது. நபி கூட கருணை உள்ளவர்கள் தான், ஆனா அல்லாஹ்வுடைய கருணைக்கு சமமான கருணையா? இல்லை. புரியுதா? மனிதர்கள் கூட கருணை உள்ளவர்கள் தான், ஆனா அல்லாஹ்வுக்கு சமமான கருணையாக முடியுமா? முடியாது. இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அப்ப இந்த மூன்று தௌஹீதையும் இமாம் அவங்க இந்த ரெண்டு வார்த்தையில குறிப்பிடுறாங்க. இன்ன அல்லாஹ் வாஹிதுன் லா ஷரீக லஹு வலா ஷைஅ மிஸ்லுஹு. அந்த ரெண்டு வார்த்தையை படிங்க பாருங்க, 12வது பக்கம். அதுல முதல்ல உள்ள ரெண்டு பாயிண்ட், நம்பர் ஒன், நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை அறவே இல்லை. இரண்டாவது, அவனை போன்று எதுவும் இல்லை. இதுதான் நம்ம இவ்வளவு தூரம் விளக்கமா நம்ம பார்த்தோம். இப்ப இன்னும் ஒரே ஒரு குறிப்பை நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, அல்லாஹுவிற்கு என்று சில தன்மைகள் உள்ளன. அந்த தன்மைகள்ல சில தன்மை அல்லாஹ்வுடைய உள்ளமை பற்றிய தன்மைகள், இரண்டாவது அல்லாஹ்வுடைய குணங்கள் பற்றிய தன்மைகள். இப்ப அல்லாஹ்வுடைய உள்ளமை என்றால் எதை சொல்றோம்? அல்லாஹ் சொல்கிறான் தனக்கு முகம் இருப்பதாக. புரியுதா? அல்லாஹ் சொல்கிறான் தனக்கு கை இருப்பதாக. அல்லாஹ் சொல்கிறான் தனக்கு கால் இருப்பதாக. அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உள்ளமை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய தன்மைகள். இரண்டாவது அல்லாஹ்வுடைய குணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அல்லாஹ் சொல்கிறான் நான் ஆற்றல் உடையவன், நான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், நான் தண்டனை கொடுப்பவன், நான் நற்கூலி கொடுப்பவன். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய எண்ணிலடங்காத தன்மைகள். புரியுதா? வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்றோமா, அல்லாஹ்வுக்கு எண்ணிலடங்காத தன்மைகள். அப்ப ரெண்டு தன்மைகள், ஒன்று அல்லாஹ்வுடைய உள்ளமை பற்றிய தன்மைகள். உள்ளமை என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தாத், அல்லாஹ்வுக்கு முகம், கை, காலு, அல்லாஹ்வுக்கு கண் இருக்கு, அவ்வளவுதான். எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, எதை சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் நம்ம அவனுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய குணங்கள் சம்பந்தப்பட்ட தன்மை, அல்லாஹ் ரஹ்மான், ரஹீம், கதீர், கஃபூர், கஹார், வாஹித், சமத், அசீஸ், கரீம், இப்படிலாம். புரியுதா? இப்ப என்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும்? இப்ப அல்லாஹ்வுக்கு கண் இருக்கு நம்ம சொன்னோம்ல, அந்த கண்ணு படைப்பினங்களுடைய கண்ணை போலவா? இல்லை. அதுக்கு தான் அந்த இரண்டாவது வார்த்தை, அவனை போன்று எதுவும் இல்லை. புரியுதா? அவனை போன்று எதுவும் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய உள்ளமைகளுடைய உள்ளமையினுடைய தன்மையும் அவனை போன்று வேற யாருக்கும் கிடையாது, அவனுடைய குணங்களுடைய தன்மைகளும் அவனை போன்று வேற யாருக்கும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு சொல்றோம், படைப்புகளுக்கும் கை இருக்கு. ரெண்டு கையும் ஒரே கையாயிடுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், நஊது பில்லாஹ். ஆஹா, அல்லாஹ்வுடைய கை என்பது அது ரப்பு, அவனுடைய கை அது. படைப்புகளுடைய கைக்கு அது ஒப்பாகுமா? ஒப்பாகாது. அதே போல அல்லாஹ்வுக்கு கால் இருக்குன்னு நம்ம நம்புறோம், ஆனா அந்த காலு படைப்புகளுடைய காலை போல இருக்குமா? இருக்க. அப்ப இங்க இடத்துல நம்ம என்ன விஷயத்தை விளங்குறோம்? அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்று எதை சொன்னார்களோ, அது உள்ளமை சம்பந்தப்பட்ட தன்மைகளாக இருந்தாலும் நம்ம அதை அப்படியே ஏத்துப்போம். வலா ஷைஅ மிஸ்லுஹு, அந்த தன்மைகளை போன்று வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்லுவோம். புரியுதா? அவனுடைய குணங்கள் சம்பந்தப்பட்ட தன்மையா இருக்கட்டும், ரஹ்மான், ரஹீம், இந்த மாதிரி, அதுவும் அல்லாஹுவை போல வேற யாருக்கும் கிடையாது. சரி, இப்ப இந்த இடத்துல ரெண்டு கூட்டத்தார்கள் வழிகட்டு போயிட்டாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய உள்ளமையினுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட தன்மைகள், எப்படி உதாரணமா நான் சொன்னதுல சில விஷயம் சொல்லுங்க. அல்லாஹுக்கு கண்ணு, அல்லாஹுக்கு காலு, அல்லாஹுக்கு கை இருக்கு என்று சொன்னது, அல்லாஹுடைய முகம், இந்த உள்ளமை சம்பந்தப்பட்ட இந்த தன்மைகளை வைத்து அல்லாஹுவை அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பாக்கிவிட்டார்கள். அல்லாஹுவை அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பாக்கிவிட்டார்கள். புரியுதா? இவங்களும் வழிகண்டு போயிட்டாங்க. இவர்களும் என்ன ஆயிட்டாங்க? வழிகட்டார்கள். ஏன்? படைப்புகளுக்கு ஒப்பாக படைத்தவனை ஆக்குவது வழிகேடு, படைத்தவனுக்கு ஒப்பாக படைப்புகளை ஆக்குவது வழிகேடு. இவங்களும் வழிகட்டு போயிட்டான். புரிஞ்சுச்சா? இன்னொரு கூட்டம், அவங்களும் வழிகட்டு போனாங்க. அவங்க எதனால எப்படி வழிகட்டாங்கன்னு சொன்னா, இப்படி வரக்கூடிய அல்லாஹ்வுடைய தன்மைகளை எல்லாம் மறுத்துட்டாங்க. மறுத்துட்டு அதுக்கு வேற விதமா விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? உதாரணமா, அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு சொன்னா அது வந்து கையின்னு விளங்கிக்காதீங்க, கையின்னு விளங்கினா தப்பா போயிடும். அல்லாஹ்வுக்கு கையின்னு வர இடத்த சக்தின்னு விளங்கிக்குங்க, ஆற்றல்னு விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு கண்ணுன்னு இருக்கிற இடத்த கண்ணுன்னு விளங்கிக்காதீங்க, அது அவனுடைய பார்க்கக்கூடிய ஆற்றல்னு விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய முகம்னு வரக்கூடியதை அந்த முகம்னு விளங்கிக்காதீங்க. அல்லாஹ் தன்னை பத்தி தான் முகம்னு சொல்றான், அவ்வளவுதான், முகம்னு ஒண்ணு அல்லாஹ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட தன்மைகள் என்று குர்ஆன்ல என்னென்ன வருதோ அதை எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு கூட்டத்தார்களுமே வழிகட்டவர்கள். முதல் கூட்டம் யாரு? அல்லாஹ்வுடைய உள்ளமையின் தன்மைகளை படைப்புகளுக்கு ஒப்பாக்கியவர்கள். அவர்களுக்கு பேரு நம்முடைய மார்க்கத்தில் முஷப்பிஹா. அவர்களுக்கு பெயர் முஷப்பிஹா, அல்லாஹுவை ஒப்பாக்கியவர்கள் என்று சொல்லப்படும். இரண்டாவது கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய உள்ளமையின் தன்மைகளை மறுத்தவர்கள். இவர்களுக்கு பெயர் முஅத்திலா. மீம் ஐன் தா. முஅத்திலா, அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுத்தவர்கள், இல்லை என்று சொன்னவர்கள். நம்ம இந்த ரெண்டு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கும். முஅத்திலா நம்ம இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் நடுவில் இருக்கும். எப்படி நடுவில்? அல்லாஹ்வுடைய உள்ளமையின் தன்மைகளையும் சரி, பண்புகளின் தன்மைகளையும் சரி படைப்பினங்களுக்கு ஒப்பாக்க மாட்டோம். அல்லாஹு தாலா தனக்கு உள்ளமையின் தன்மைகள் என்று எதை சொன்னானோ அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த தன்மைகளை அவன் ஒப்பற்ற தன்மைகளாக நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதே போல அல்லாஹ் அவனுக்கு சொன்ன எந்த ஒரு தன்மைகளையும் பொருளற்றதாகவோ, புரியுதா, மாற்றுக்கருத்து உடையதாகவோ நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப தன்மைகளை படைப்புகளுக்கு ஒப்பாக்கி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் வழிகட்டவர்கள், அந்த தன்மைகளை அல்லாஹ்வுக்கு இல்லை என்று சொல்பவர்களும் வழிகட்டவர்கள். அப்ப நேர்வழி பெற்றவர்கள், ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தாபியங்களுடைய வழியில செல்லக்கூடிய நேர்வழி பெற்றவர்கள் யாரு? யார் அந்த தன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்கு, ஆனா படைப்பிடங்கள் யாரும் அந்த தன்மைகள்ல அல்லாஹ்க்கு ஒப்பாக முடியாது, அந்த தன்மைகள் படைப்பினங்களுக்கு ஒப்பான தன்மைகள் இல்லை என்று யாரு நம்புறாங்களோ அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய நம்பிக்கை. அல்லாஹுவை நாம் நம்பக்கூடிய ஈமானுடைய விஷயங்கள்ல மூன்றாவதாக இமாம் சொல்கிறார்கள், வலா ஷைஅ யுஜிஸுஹு. வலா ஷைஅ யுஜிஸுஹு, இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒன்றும் இல்லை அல்லாஹுவை பலவீனப்படுத்தக்கூடியதாக. அல்லாஹுவை பலவீனப்படுத்தக்கூடியதாக இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் இல்லை. என்ன அர்த்தம் அதற்கு? அப்ப அவன் படைத்த படைப்புகள் எவ்வளவு பெரிய படைப்பா இருந்தாலும், இப்ப அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே பெரிய படைப்பு எது? யார் சொல்வா? அல்லாஹ்வுடைய படைப்புல ரொம்ப பெரிய படைப்பு எதுமா? வானம். யாருமா? வானம், பூமி, வேற மலை, வேற கடல். சரிமா, இப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல பெரிய படைப்புகள் தான். இந்த ஜிப்ரீல் அல்லாஹ் படைச்சிருக்கான் பாருங்க, அவர் ரொம்ப பவர்ஃபுல். மீகாயில் அல்லாஹ் படைச்சிருக்கான் பாருங்க, அவரும் ரொம்ப பவர்ஃபுல். இஸ்ராஃபீல் அல்லாஹ் படைச்சிருக்கான் பாருங்க, அவர் ரொம்ப பவர்ஃபுல். இவ்வளவு பெரிய ஏழு வானம், ஏழு பூமி, கடல், இந்த எல்லாமே இஸ்ராஃபீல் அப்படின்னு ஊதுனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாம் ஒடிஞ்சு அப்படியே உடஞ்சி நொறுங்கி சுக்குநூறா விழுந்துருங்க. யாருடைய ஒரு ஊதுதல் இல்ல இஸ்ராஃபீல். அவர் அந்த ஊது குழாயை எடுத்து ரெடியா வச்சுட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் இஸ்ராஃபீல ஊதுங்கன்னு சொன்னா முடிஞ்சு, ஒரு ஊது ஊதுவாரு, வானம் அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும், சூரியனுடைய ஒளி போய் அப்படியே உழுக ஆரம்பிச்சிடும். சந்திரன் வானத்தில் உள்ள எத்தனை நட்சத்திரம் இருக்கு, சூரியனை விட பல மில்லியன் மடங்கு பெருசு ஒரு ஒரு நட்சத்திரம் அப்படியே சுக்குநூறா உழுக ஆரம்பிச்சிடும். அவருடைய ஒரு சவுண்ட் அவ்வளவு பெருசுன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. அவரை விட பவர்ஃபுல் ஜிப்ரீல், அவர் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருப்பாரு. புரியுதா? இப்படி எவ்வளவு பெரிய படைப்பா இருந்தாலும் சரி, யாரும் அல்லாஹுவை மீற முடியாது, அல்லாஹுவை எதிர்க்க முடியாது. புரிஞ்சா இல்லையா? விளங்கல உங்களுக்கு? இப்ப அல்லாஹுவை தவிர மனிதர்கள் கற்பனையா செய்யறாங்கல்ல, கற்பனை தெய்வங்கள், இந்த எல்லா தெய்வங்களும் எப்படின்னு சொன்னா, அவர்களே அந்த தெய்வங்கள்ல ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்திடத்துல சண்டை போட்ட மாதிரி எதிர்த்த மாதிரி கதை எழுதி வச்சிருப்பாங்க. புரிஞ்சா? இப்ப அதை பார்த்த நம்முடைய தர்காக்காரர்கள், நாங்க மட்டும் என்ன கம்மியா, நாங்க மட்டும் என்ன சரச்சா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தர்காக்கள்ல நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களும் கதை எழுதி வச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். கதைனா வந்து கதை, அது நம்ம கதைன்னு சொல்றோம், ஆனா அந்த தர்கால நம்பிக்கை உள்ளவங்க அது ரொம்ப உண்மை நம்பி இருக்காங்க. எப்படின்னா, பக்தாதுல ஒரு அம்மாக்காரங்க அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுக்கு இந்த கதைக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம அதை விளங்கிக்கணும். அவங்க நல்லவங்க, மூத்தா போனாங்க, மக்களுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க காலையில சுபு தொழுது உட்கார்ந்து இருந்தாங்களாம், ஒரு அம்மா ஓடி வந்தாங்களாம், ஹசரத் இமாம் ஷேக் அப்படின்னாங்களாம். என்னம்மா இந்த மாதிரி இன்னைக்கு காலையில என் குழந்தை மௌத்தா போயிருச்சு, இருக்கிறதே ஒரே குழந்தைன்னாங்களாம். அப்படியா அப்படின்னாங்களாம். ஆமா ஹசரத் தெரியுது. அப்படியே அதிர்த்து அப்படியே தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தாரு. போமா உன் புள்ள உயிரா இருப்பான் போ அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வந்து பார்த்தாங்களாம், பார்த்தா குழந்தை உயிரா விளையாண்டுட்டு இருக்கானா, ரொம்ப சந்தோஷமா தாங்கலையா, ரொம்ப சந்தோஷமா தாங்கலையா என்ன. அப்புறம் பார்த்தா பக்தாதுங்கிறது ஒரு பெரிய ஊர், அது அந்த ஊர்ல அன்னைக்கு யார் யாரெல்லாம் மோத்தா போயிருந்தாங்களோ எல்லாருமே உயிராயிட்டாங்களாம் அன்னைக்கு காலையில. விளங்குதா இல்லையா நான் சொல்றது? தமிழ் தெரியுமில்ல எல்லாருக்கும். அன்னைக்கு யார் யாரெல்லாம் காலையில மோத்தா போயிருந்தாங்களோ எல்லா ஜனாசாவும் எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சான். ரொம்ப சந்தோஷமா ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். என்னடா இன்னைக்கு மூத்தா போனவங்க எல்லாருமே ஹயாத் ஆயிட்டாங்க, எங்க தெருல, ஆமா எங்க தெருலயும் ஒரு ஜனாசாக்கு உயிர் வந்துருச்சு, அவர் இன்னொருத்தருக்கு ஒழிவுறாரு, எங்க தெருல கூட ஒரு ஜனாசாக்கு ஹயாத் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடா வித்தியாசமா இருக்கும், விசித்திரமா இருக்கு, சரி வாங்க ஷேக்கிட்ட போய் விளக்கம் கேட்போம் அப்படின்னாங்களாம். ஷேக்கிட்ட போனாங்களாம், ஷேக் அப்துல் காதர் ஹாஜா அப்துல் காதர் ஜிலானி சிஷ்டி காதரி மஹபூபி ரஹமானி மருகுபி சமதானி கௌசி ஆசம் என்ன இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்ப ஷேக் ரொம்ப இதுவா, இது ஒண்ணும் இல்ல அப்படின்னாங்களாம். என்ன ஷேக் சொல்றீங்க, மூத்தா போனவங்க எல்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்க, இது ஒண்ணும் இல்லைங்கிறீங்களே. இல்ல ஷேக், இதனுடைய ரகசியம் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஷேக் சொன்னாங்களாம், இந்த மாதிரி காலையில ஒரு அம்மா தான் புள்ள மூத்தா போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா சொல்லிட்டு நான் வந்து திகைச்சு போயிட்டேன். ஏன்னா அந்த பிள்ளையுடைய ரூக வாங்கறதுக்கு மலக்குள் மோத்தியர்கிட்ட பர்மிஷன் கேட்காம வந்துட்டாரான். பக்தாதுல யாருடைய உயிரை வாங்கினாலும் அல்லாஹ் என்ன சொல்லி வச்சிருக்கானா, பக்தாதுல மட்டுமல்ல உலகத்திலேயே யாரு உயிரை வாங்கினாலும் அப்துல் காதர் ஜீலானியுடைய பர்மிஷன் கேட்டுதான் நீங்க போய் வாங்கணும். அப்ப இன்னைக்கு காலையில வாங்கின எல்லாருடைய உயிருக்கும் என்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க, ஆனா அந்த குழந்தையுடைய உயிர் வாங்க போனதுக்கு பர்மிஷன் கேட்காம போயிட்டாங்க, எனக்கும் வந்துருச்சு. அப்ப என்ன செஞ்சீங்க ஷேர்? நான் அப்படியே முராக்கபால பார்த்தேன், அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த மலக்குள் மோத்து உயிரெல்லாம் வாங்கி ஒரு பயில வச்சுக்கிட்டு வானத்துல ஏறிக்கிட்டே இருந்தாரா, அப்படியே லபக்குன்னு பறிச்சுட்டாங்களா அந்த பயிரை, அந்த பயிர்னா பைய லபக்குன்னு புடுங்கி அந்த பைய திறந்து விட்டாங்களாம். திறந்து விட்டோன்னு என்ன ஆயிடுச்சா, அந்த உயிரெல்லாம் திரும்ப ஓடி வந்து அந்த மௌத்தா போனவங்களுடைய உடம்புல வந்து எரிச்சான். நல்ல வேலை ஜனாசா அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியாவது வச்சேன், அடக்கம் பண்ணி கபரில் வச்சு கட்டையை வச்சு மூடி கல்லை வச்சு மூடி மண்ணை தள்ளிட்டு வந்திருக்கும் போது ஆணிச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், ஊரை காலி பண்ணி எல்லாம் ஓடிருப்பானோ. ஏதோ படுத்திருக்கும் போதே வந்ததுனால தப்பிச்சான போல இருக்கு. இது உங்களுக்கு எனக்கு பார்க்கறதுக்கு சிரிக்கிற கதை மாதிரி தெரியலாம், ஆனா நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, அல்லாவை பத்தி பேசுனா தூங்கி விழிவானுவ, அவுளியாக்களை பத்தி பேசுனா அப்படியே ஜதுபுல துடிப்பானுவன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஆஹா எங்க அவுளியா அப்துல் காதர் அல்லா ஜிலானி அல்லா 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 ஜிலானி ரோசிப்பா அப்படின்னு அப்படியே துடிக்கிற அழுக வரத பாக்கணுமே அவங்களுக்கு. என்ன இப்ப எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்ல வந்தேன்னா அவங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்ல வந்தேன். இது அவங்க சொல்ற சம்பவம் இது, ஆனா இது உண்மை கிடையாது, பொய், இது இட்டுக்கட்டப்பட்ட ஒன்று. எப்படி பாமர மக்களுடைய நம்பிக்கையோட அவங்க விளையாடுறாங்க பாருங்க. அல்லாஹுவை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. அல்லாஹ் ஒரு உயிரை வாங்க சொன்னா யார்கிட்ட அனுமதி கேட்கணும், அவனுக்கு யாருடைய பயம் இருக்கு சொல்லுங்க. அப்ப அப்துல் காதர் ஜீலானி இடத்துல அனுமதி வாங்கிட்டு தான் உயிர் வாங்கணும்னு சொன்னா அப்ப அல்லாஹ் பெரியவனா அப்துல் காதர் ஜீலானி பெரியவரா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய மலக்கு உயிரை வாங்கிட்டாரு, வாங்கினதுக்கு பிறகு அவர் கையிலிருந்து அந்த உயிரை பறிச்சு கொடுக்க முடியும்னா அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்னாச்சு, புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் இந்த மாதிரி அவங்க நம்பிக்கைகளை சரியா படிக்காதனாலதான் இப்படி பொய்யான கட்டுக்கதைகள்ல அவங்க அந்த கட்டுக்கதைகளை சீக்கிரமா அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்படி அவங்க படிச்சிருந்தாங்கன்னா யோசிப்பாங்களா இல்லையா, அது எப்படிங்க, அது அல்லாஹ்வை மீறி எப்படிங்க நடக்கும் அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா? ஏன், ஒருத்தருடைய மௌத் என்பது யாருடைய கட்டளையின்படி நடப்பது? ஏன்னா மலக்குள் மௌத் அவர் இஷ்டத்துக்கு போய் உயிர் வாங்க முடியுமா? அப்படி அவர் வாங்குறதுக்கு அவருக்கு சான்ஸ் இருந்தா எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டு போயிருப்பாரு. ஏன்னா எல்லா பேரும் அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கையில மட்டும் எப்பா மலக்குள் மௌத்து நீ வாங்கியிருப்பா உனக்கு எப்ப விருப்பமோன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, ஒருத்தனை கூட விட்டு வச்சிருக்க மாட்டேன். எல்லா பேரும் அவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கான். மலக்குகளுக்கு மனிதர்கள் பாவம் செய்யறதை பார்த்தா அவ்வளவு கோபம் வருது. அப்ப ஒலாசு அவனை எதுவும் பலவீனப்படுத்தி விட முடியாது, புரியுதா? சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 120வது வசனம் அல்லாஹ் சொல்றான், வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். 5வது அத்தியாயம் 120வது வசனம். அதே போல சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயம் 45வது வசனம், வகானல்லாஹு அலா குல்லி ஷைன் முக்ததிரா. அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். சூரா ஃபாத்திர் 35வது வசனத்துல 44வது வசனம், இன்னஹு கான அலீமன் கதீரா. அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனாக பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். 35-44. அப்ப இப்படிப்பட்ட வல்லமை உடையவனை யாரால் அங்கு பலவீனப்படுத்த முடியும்? அல்லாஹ்வை விட ஆற்றல் பெற்றவர்கள் யாருமே இல்லை. அடுத்து 4வது குறிப்பாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வலா இலாஹ கைருஹு. வலா இலாஹ கைருஹு, அவனை அன்றி வணங்க தகுதியானவன் எவனும் இல்லை எதுவும் இல்லை. அப்ப படிக்கிறோம் கவனிங்க, 3-4. அவனை எதுவும் பலவீனப்படுத்த முடியாது. 4, அவனை அன்றி வணங்க தகுதியானவன் எவனும் இல்லை எதுவும் இல்லை. அப்ப எவனும் இல்லை என்பதுல யார் யாரெல்லாம் வந்துருவாங்க? மலக்குகள், நபிமார்கள், மனிதர்கள். எதுவும் இல்லை என்பதுல இது அல்லாத மற்ற படைப்புகள் எல்லாமே வந்துருவாங்க. இப்ப இந்த இடத்துல ஷேக் ஃபௌசான் ஹஃபிதுல்லா ஒரு சின்ன விளக்கம் சொல்றாங்க, அது நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது வணக்கத்திற்குரியவன், சரி, இந்த உரியவன் சொல்லும்போது தமிழ்ல அது கொஞ்சம் அர்த்தம் நல்லா ஆழமா வந்துருது. இப்படி சொல்லுங்க, வணங்கப்படுபவன் அல்லது கடவுள், தெய்வம், தெய்வம் இல்லை அல்லாஹ்வை தவிர அப்படின்னு வெறுசா அர்த்தம் சொன்னா அந்த அர்த்தம் சரியா வருமா தப்பா வருமா? தப்பா வந்துடும். ஏன் தப்பா வந்துடும் சொன்னா, அதான் மக்கள் நிறைய விஷயங்களை தெய்வம் நம்பி வச்சிருக்கிறாங்களே, அப்ப தெய்வமே இல்லை அல்லாஹ்வை தவிரன்னு சொன்னா சரி வராது. ஏன், மக்களுடைய நம்பிக்கையில மக்கள் நிறைய தெய்வங்களை, நிறைய கடவுள்களை, நிறைய ஆண்டவர்களை வச்சிருக்கிறாங்க, புரியுதா? அப்ப அப்படி சொன்னா என்ன அர்த்தம் வந்துடும் சொன்னா, எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் அர்த்தம் வந்துடும். காஃபிர் வணங்குற சிலையும் ஒண்ணுதான், நம்ம வணங்குற அல்லாவும் ஒண்ணுதான், கிறிஸ்டின் வணங்குற கர்த்தர் ஜீசஸும் ஒண்ணுதான் அர்த்தமா போயிடும். தெய்வம் இல்லை அல்லாவை தவிரன்னு சொல்லிட்டா ஒரே கடவுளை தவிர, அல்லானா தமிழ்ல வந்து ஒரே கடவுள் வச்சுங்களேன். அப்ப யாரு எதை வணங்கினாலும் அவங்க அல்லாவை தான் வணங்குறாங்க. இப்ப நீங்க வந்து முஸ்லீம்கள் கூட அப்படி வழிகட்ட கூட்டம் இருக்குது, இந்துக்கள்ல போய் நீங்க பேசுனீங்கன்னா பாய் எல்லாம் ஒண்ணுதான் பாய், நாங்க முருகங்கிற பேர்ல வணங்குறோம், நீங்க அல்லாங்கிற பேர்ல வணங்குறீங்க பாய், அவ்வளவுதான் பாய், இது என்ன பாய் நமக்குள்ளார அடிச்சுக்கிட்டு நமக்குள்ளார வந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு. அங்க போய் பேசுனீங்கன்னா, கிறிஸ்தவர்கள்ட போய் பேசுனீங்கன்னா அவனும் இப்படி சொல்லுவான். அப்ப தெய்வமே இல்லை அல்லாவை தவிரன்னு சொன்னா அர்த்தம் வந்து சரியா வராது. ஏன் அப்ப என்ன ஆச்சுன்னா எல்லா தெய்வமும் ஒண்ணுங்கிற அர்த்தமாகி போயிடும். அது கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா, லா இலாஹ கைருஹுன்னு சொன்னா, ஐ லா இலாஹ பிஹக்கின் இல்லல்லாஹ். அதனாலதான் தமிழ்ல நம்முடைய மூத்தவர் முன்னாடி உள்ள மார்க்க அறிஞர்கள் அர்த்தம் செய்யும் போது வணக்கத்திற்குரியவன் செஞ்சிட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம், வணங்க தகுதியானவன். வணங்குறது நிறைய பேர் வணங்குறாங்க, மக்கள் வணங்குறது நிறைய கடவுளை வணங்குறாங்க. ஆனா தகுதியானவன் யாரு, அந்த வணங்கப்படக்கூடியவர்கள்லயே தகுதியானவன் யார் என்று சொன்னால் யாரு, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை. அப்ப நம்ம இந்த இடத்துல பிஹக்கின் உண்மையில், அதுதான் தமிழ்ல அர்த்தம் செய்யும் போது வணங்க தகுதியானவன் அல்லது வணக்கத்திற்குரியவன் அர்த்தம் செஞ்சிடும். வணங்கப்படுபவன் மட்டும் அர்த்தம் பண்ணல, வெறும் தெய்வம்னு அர்த்தம் பண்ணல, வெறும் கடவுள்னு அர்த்தம் பண்ணல. அப்படி அர்த்தம் பண்ணா அது தப்பா போயிடும். ஏன்னா மக்கள் தான் நிறைய கடவுளை வச்சிருக்கிறாங்களே, மக்கள் தான் நிறைய தெய்வங்களை வணங்குறாங்களே. அப்ப தெய்வம் என்று சொல்லப்படுவதற்கு உண்மையில் தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா இமாம் அவங்க நமக்கு விளக்கிக் கொண்டே உள்ளே செல்கிறார்கள். கதீமுன் பிலா இப்திதாஇன், கதீமுன் பிலா இப்திதாஇன், தாஇமுன் பிலா இன்திஹாஇன், கதீமுன் பிலா இப்திதாஇன் வ தாஇமுன் பிலா இன்திஹாஇன், லா யஃப்னா வ லா யபீது. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கொஞ்சம் விளங்குவோம். இமாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்துல ரெண்டு வாசகங்கள்ல முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது விஷயம் என்ன, அல்லாஹு தஆலா அவன்தான் எல்லாவற்றுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் முந்தியவன், அவனுக்கு தொடக்கம் ஆரம்பம் என்பது இல்லை, அவனிலிருந்துதான் எல்லா படைப்புகளும் தொடங்கின ஆரம்பமாகின. புரிஞ்சுச்சா? இரண்டாவது, தாயிமுன் பிலா இன்திஹாயின், அல்லாஹு தாலா என்றும் நிரந்தரமாக இருப்பான், நிலையாக இருப்பான், அவனுக்கு முடிவு இல்லை. எல்லா படைப்புகளுக்கும் முடிவு இருக்கு, அல்லாஹுக்கு முடிவு இருக்கா, அல்லாஹுக்கு முடிவில்லை. அப்ப அல்லாஹு தாலா முதலாமவன், அவனுக்கு முந்தி யாரும் இல்லை, அவன் இறுதியானவன், அவனுக்கு பிந்தி யாரும் இல்லை. இந்த ரெண்டு விஷயம். மூன்றாவது, அல்லாஹ்விற்கு அழிவு இல்லை, அல்லாஹ்விற்கு அழிவு மரணம் என்பது இல்லை. பாருங்க, சூரத்துல் ஃபுர்கான் 58வது வசனம், 25வது அத்தியாயம், 25வது அத்தியாயத்தில் 58வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்கிறான் தனது நபியை பார்த்து, வதவக்கல், நபியே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், தவக்குல் வையுங்கள். நம்பிக்கை ரெண்டு இருக்கு, ஒன்னு ஈமான், அதுவும் நம்பிக்கை, இன்னொன்னு நம்பிக்கை தவக்குல், அப்படியே அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறது. அல்லாஹ் நீ எனக்கு போதுமானவன், அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு படைச்சிட்டு. நபியே நீங்கள் அல்லாஹுவை சார்ந்து இருங்கள், தவக்குல் வைத்து இருங்கள், தவக்கல். அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த இடத்துல தன்னுடைய தன்மையை சொல்றான். என்ன சொல்கிறான், அலல் ஹையல்லதி லா யமூத். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல் ஹை, என்றும் உயிரோடு இருப்பவன், லா யமூத், அவனுக்கு மரணமே இல்லை. வ தவக்கல் அலல் ஹையல்லதி லா யமூத், நபியே நீங்கள் அந்த உயிருள்ளவனை சார்ந்திருங்கள். யார் சொல்லுங்கம்மா, மரணிக்கவே மாட்டானோ. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றான். இந்த மக்கள் அல்லாஹ்வை தவிர யாரெல்லாம் சார்ந்து இருக்காங்களோ, படைத்த ரப்பை தவிர யாரையெல்லாம் சார்ந்து இருக்காங்களோ, தவக்குல் மனசால நம்பிக்கை வைக்கிறது. இன்னொன்னு இருக்கு, எங்க அத்தா வாங்கி தருவாங்கன்னு சொல்றது, இது வந்து தவக்குல் கிடையாது. தவக்குல் என்ன, என்னுடைய காரியத்துக்கு என் புருஷன் போதும், எங்க அத்தா போதும், அவரு போதும், இவரு போதும் சொல்லி முழுசா மனசால நம்பி இருக்கிறத தவக்குல்னு சொல்றது. அப்ப அந்த மாதிரி நம்பிக்கையை தான் இன்னைக்கு தர்கா மேல நம்பிக்கை உள்ளவங்க அவங்க அவுளியாக்கள் மேல வைக்கிறாங்க. எங்களுக்கு எங்க அவுளியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நீங்க அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நாகூர் மேல நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அவங்க நாகூர் தர்கா படத்த மாட்டிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா, உங்க ஊர்ல இருக்கா இல்லையா, வீடுகள்ல கடைகள்ல பார்த்தது இல்லையா, வீட்டுல வந்து நாகூர் தர்கா படம் மாட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு திருப்தி. வியாழக்கிழமையில மல்லிகைப்பூ வாங்கி வைப்பாங்க, ஊதுபத்தி. சாயந்தரம் மகரிப்பு நேரம் ஆயிடுச்சுன்னா, அதுவும் குறிப்பா வியாழக்கிழமை மகரிப்பு ஆயிடுச்சுன்னா, ஊதுபத்தி பத்தி என்ன செய்வாங்க, அந்த படத்துக்கு பக்கத்தில் வைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப், ஒரு பெரிய படம் இருக்கும், அதுல வந்து நாலு படம் இருக்கும் நினைக்கிறேன், நாலு படம். ஒன்று வந்து மதினா ரசுல்லாவுடைய கபர் உள்ள படம், ரெண்டாவது வந்து பக்தாத் அப்துல் காதர் ஜீலானியுடைய கபரு, மூணாவது வந்து ஹாஜா முஹினுதீன் சிஷ்டி அஜ்மீருடைய கபரு, நாலாவது வந்து நாகூர். இந்த நாலு கபரும் போட்ட படம் இருக்கும், அது வந்து ரொம்ப பெருசா, ரொம்ப பெரிய, யார்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க. நிறைய காசு இருந்தா பெரிய படம், கொஞ்சமா காசு இருந்தா சரி. அப்ப அது மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இதுதான் தவக்குல். இந்த தாயத்து கட்டுறாங்க பாருங்க, யார் கட்டிருக்கா தாயத்து, யாரு கட்டலையா, ஊர்ல நிறைய பேர் கட்டிருக்காங்களே, பார்த்தேன் நேற்று, யாரும் கட்டல, ஆண்கள் நிறைய பேர் கட்டியிருந்தாங்க தாயத்து. இந்த தாயத்து கட்டினவங்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கைங்க, எங்க அஜரத்து கட்டி விட்டாரு, எனக்கு வந்து கண் திருஷ்டி எதுவுமே வராது, எனக்கு ஜின்னு வராது, எனக்கு பேய் பிசாசு வராது. அந்த மாதிரி கடையில பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தகடு எழுதி அதுல பிரேம் போட்டு மாட்டிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா, வீட்டுல கூட மாட்டிருப்பாங்க, பலாய் முசிபத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாட்டிருக்கிறது தான் பலாய் முசிபத்து. எது பலாய் முசிபத்து, நீங்க பலாய் முசிபத்தை போய் தனியா தேட தேவையில்லை, அதை மாட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, தொங்க விட்டுருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் பலாய் முசிபத்து. இன்னும் கூட முஸ்லீம்கள்ல ஒரு வழிகட்ட கூட்டம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, கருப்பு கயிறுல அந்த படிகாரம் கல் இருக்கு பாருங்க, வெள்ளை கலர்ல இருக்கும் கல், அதை மாட்டிக்கலாம் கூடுறாங்க முஸ்லீம்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, இப்ப எதுக்கு உதாரணம் சொன்ன, இந்த தவக்குலுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், சார்ந்து இருத்தல் இருக்கா இல்லையா. இப்ப இதெல்லாம் மாட்டினவுடனே அவனுக்கு ஒரு திருப்தி, நீங்க போய் சொல்லுங்க நான் இதை எடுத்திருப்பா, அதெல்லாம் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, இது மாட்டினதுக்கு பிறகுதாங்க கடையில வியாபாரமே நடந்துகிட்டு இருக்குமா, இது மாட்டினதுல தான் வீட்டுல சண்டை வராம இருக்குமா, சைத்தான் அப்படி அவர்களை மயக்கி ஏமாத்தி வச்சிருக்கான். புரியுதா இல்லையா, புரியல. இப்ப பாருங்க, அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், டேய் முஸ்லிமே, நீ யார நம்புறியோ, யார சார்ந்து இருக்கிறியோ, அவர்கள் சார்ந்திருப்பதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்பதற்கு ஒரு ஆதாரம் சொல்றேன், அதை நீ பார், அந்த தன்மை அவர்கிட்ட இருக்கான்னு பார் அப்படிங்கிறான். அது என்ன தன்மை, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வத்தவக்கல் அலல் ஹையில்லதி லா யமூத், என்ன சொல்றான், நீ யாரை சார்ந்திருப்பாயோ அவன் என்றும் உயிருள்ளவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு மரணமே வரக்கூடாது. அல்லாவை தவிர யார்ட்டு இந்த சிபத்திற்கு சொல்லுங்க பார்க்கலாம், அல்லாவை தவிர இந்த சிபத்து யார்ட்டு இருக்கா, ஒன்னு அறவே உயிரே இல்லாத மையத்து மேல நம்பிக்கை வச்சிருப்பான், அல்லது வாழ்ந்து இறந்து போனவங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பான். இப்ப தாயத்து தகடு, இதுக்கு ஏதாவது உயிர் இருக்கா, மையத்து, சரியா. இப்ப அப்துல் காதர் ஜிலானி இவர் யாருங்க, இவரு இருந்தாரு செத்து போயிட்டாரு, அவங்க ஷாஹு நமீர் யாருங்க, அவரு வாழ்ந்தாரு மூத்த போயிட்டாரு, காஜா முஹினுதீன் யார் அவங்க வாழ்ந்தாரு மூத்த போயிட்டார். மனுஷனை என்னடா புத்தி இல்லாம இருக்க, நீ மனசால ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும்னா அந்த நம்பிக்கை வைப்பதற்கு தகுதி உள்ளவர் யாரு, அவரு உயிர் உள்ளவரா இருக்கணும், அதுவும் நிரந்தரமா உயிர் உள்ளவரா இருக்கணும், சாவே வரக்கூடாது. நீ அல்லாஹ்வை தவிர யாரு மேல நம்பிக்கை வைக்கிறியோ ஒன்னு அது செத்து போன ஜடப்பொருளா இருக்கும், இல்லைன்னா உயிரா இருந்து செத்து போறவரா இருக்கும். அப்ப நீ நம்பிக்கை வைக்கிறதுக்கு, மனசால நீ தவக்குள் வைக்கிறதுக்கு நீ ரெண்டு ஆதாரங்களை கேளு. யார் மேல தவக்குள் வைக்க சொன்னாலும் அந்த அவுளியாட்ட வாங்க, இந்த அவுளியாட்ட வாங்க. இதுக்குன்னு ஊர்ல ஏஜென்ட் இருப்பாங்க, சைத்தானுடைய ஏஜென்ட். அப்படியே வருவாங்க பாதிக்கப்பட்டவங்க, பணம் ஏன் புள்ள கவலையா இருக்கிறியா, பிரச்சனையா இருந்தும் கவலைப்படாத புள்ள, வாப்புள்ள நாகூருக்கு போயிட்டு வந்துருவாங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் சைத்தான் பின்னாடி அழைச்சிட்டு போறதுக்காக வேண்டி. தெளிவா கேளுங்க, நான் யாரை நம்ப போகிறேனோ அவன் என்றும் உயிருள்ளவனாக இருப்பானா, அவனுக்கு மரணம் வராம இருக்குமா? அப்ப இந்த சிபத்து யாருக்கு மட்டும் தகுதியானது? உனக்கு போச்சு. அப்ப அதுதான் இமாம் அவங்க சொல்றாங்க, அவனுக்கு அழிவு இல்லை. புரியுதா? அதே போல இன்னொரு வசனம் எழுதி கொள்ளுங்க, சூரா அல் கசஸ் 28வது அத்தியாயம் 88வது வசனம், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு, எல்லாம் அழிந்து விடக்கூடியதுதான் அல்லாஹ்வின் திருமுகத்தை தவிர. அப்ப அல்லாஹ்வை தவிர எல்லாருமே அழிந்து விடக்கூடியவர்கள், செத்து மடிந்து விடக்கூடியவர்கள். அப்ப எப்படி நம்ம அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியும்? அதே போல சூரா அர் ரஹ்மான், சூரா அர் ரஹ்மான் 26-27 55வது அத்தியாயத்தில் 26-27 இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அழிந்து விடுவார்கள். நபியே, கண்ணியமும் மதிப்புமுறிய உமது இறைவனுடைய முகம் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். கண்ணியமும் மதிப்பு மரியாதையும் உடைய உமது இறைவனின் முகம் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். அப்ப இந்த மூன்று வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது புரியுதா, அல்லாஹ் மட்டும்தான் எப்போதும் உயிராக இருப்பவன், நிரந்தரமாக இருப்பவன். புரியுதுங்களா? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அந்த தன்மை கிடையாது. அதே போல ஒரு விஷயம் சொன்னாங்க, கதீமும் பிலா இப்திதாயின், அல்லாஹுதான் எல்லாத்துக்கும் முந்தியவன், அவனுக்கு முந்தி யாரும் இருக்காங்களா? இல்ல. அல்லாஹுதான் இறுதியானவன், அவனுக்கு பிந்தி யாரும் இருக்காங்களா? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் பதிவு செய்யறாங்க, ஹதீஸ் எண் 2713 2713. அல்லாஹு தஆலாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றாங்க. எப்படி புகழ்றாங்க? أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء. يا الله நீதான் முந்தியவன், உனக்கு முந்தி யாரும் இல்லை. நீதான் பிந்தியவன், உனக்கு பிந்தி யாரும் இல்லை. அதே போல சூரா அல் ஹதீத் 57வது அத்தியாயம், சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்தில் 3வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான் அவன்தான் முந்தியவன், அவன்தான் இறுதியானவன். 57வது அத்தியாயத்தில் 3வது வசனம் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க புத்தகத்தை பாருங்க, 5வது 6வது, அவன் என்றும் இருந்தவன், கதீமுன் அதாவது அவ்வலுன், அவன் என்றும் இருந்தவன். 12வது பக்கத்தில் 5வது பாயிண்ட், அவனுக்கு தொடக்கம் இல்லை. அவனிலிருந்துதான் தொடக்கம், படைப்புகளுடைய தொடக்கம் அவனிலிருந்துதான். அவன்தான் முதலாமவன், அவன்தான் ஆரம்பமானவன். அவனிலிருந்துதான் தொடக்கம் வந்ததே தவிர அவனுக்கு தொடக்கம் ஆரம்பம் இல்லை. இது நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் என்றால் சில காஃபிர்கள்ட்ட முஷ்ரிக்குகள்ட்ட நீங்க பேசினீங்கன்னா அவங்க உங்கள்ட்ட கேட்பாங்க, சரிங்க அல்லாதான் படைச்சான்னு சொல்றீங்க, இதை படைச்சது அதை படைச்சது அல்லாதான் படைச்சான்னு சொல்றீங்க, அப்ப அல்லாஹ்வை படைச்சது யாரு? நீங்க முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட தாவா கொடுக்க போகும்போது அவங்க இந்த மாதிரி கேள்விகளை கேட்பாங்க. அப்ப நம்மள ரொம்ப பேருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. அதுக்கு என்ன பதில்? இதான் பதில், அவன்தான் முதலாமவன், எல்லாவற்றையும் அவன் படைத்தவன். அவனுக்கு ஒரு தொடக்கம் இல்லை. அவனுக்கு ஒரு தொடக்கம் இருந்தாதானே அவனை படைத்தவன் இருக்க முடியும். அப்ப அவனை ஒருத்தன் படைத்திருந்தால் அவன்ல பெரிய கடவுளா இருப்பான், இவன் செத்து போறவன் ஆயிடுவானே. புரியுதா இல்லையா? அப்ப அதுதான் இந்த கொள்கையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கதீமுன் பிலா இப்திதாயின், அவன்தான் தொடக்கமானவன், என்றும் இருந்தவன், அவனுக்கு தொடக்கம் இல்லை. எந்த அல்லாவின் பக்கம் நம்ம அழைக்கிறோமோ அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க? அவன்தான் முதலாம் அவன். நீ கேட்கிறியப்பா அல்லாவை யார் படைச்சான்னு சொல்லிட்டுனா, அல்லாவுக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்திருந்தா தானே அவன் அல்லாவை படைச்சிருக்க முடியும். அவன்தான் முன்னாடி இருந்தவன், அவனுக்கு முந்தி எதுவுமே இல்லை, அதனால அவனை படைச்சவன் யாருங்கிற கேள்வி சரியில்லை. புரியுதா? அப்ப அதே போல இப்ப எல்லாரும் அழிஞ்சிரும் சொல்றீங்களே, அப்ப அல்லாவும் அழிஞ்சிருவானா? அவன் இறுதியானவன், அவனுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது, அவனுக்கு அழிவு என்பது மரணம் என்பது இல்லை. சரியா? அடுத்து பாருங்க, ஏழாவது எட்டாவது விஷயத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். வலா யகூனு இல்லாமா யுரீத், வலா யகூனு இல்லாமா யுரீத். அப்ப இந்த உலக பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், அரசு, குருசி, கடல், மலைகள், மழைகள், பறவைகள், மனிதர்கள், மிருகங்கள், தாவர வர்க்கங்கள், ஜீவராசிகள், காற்று, இப்படி மனிதனுடைய கற்பனையில் அடங்காத ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். இப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்க போறேன்னு சொன்னா, சரிங்க இப்படி அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கானே, இப்ப கடல் இருக்கு, கடல்ல நம்ம யாராவது கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமாமா? எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு ஆழமா இருக்கும், எவ்வளவு நீளமா இருக்கும் சொல்லி போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் தான் ஒரு ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போகணுங்கிற அந்த ரூட் அளவுக்கு தான் கடல்ல கண்டுபிடிச்சிருக்கான். புரியுதா இல்லையா? புரியல. இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து ஸ்ரீலங்கா போனோம், அல்லது சிங்கப்பூர் போனோம், அல்லது மலேசியா போனோம், அல்லது கொரியா ஜப்பான் போனோம், அல்லது இந்த பக்கம்னா அப்படியே அமெரிக்கா போனோம், அல்லது துபாய் போனோம், அந்த மாதிரி கடல்ல மனுஷன் இது வரைக்கும் அவன் எந்த பாதையில பயணம் செய்யணுங்கிறத மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கான். அதை தாண்டி கடல்ல போறதுக்கு அவனுக்கு பயம். நிறைய பேர் போனவங்க திரும்பியே வரல. புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு அவ்வளவு விசாலம். இந்த ஆகாயத்தை எடுத்துக்கங்க, சரி இது எல்லாத்தையும் விடுங்க, நம்ம வாழக்கூடிய தரை இருக்குல்ல, பூமி நிலப்பரப்பு, இதையே நீங்க எடுத்துக்கங்க. பூமியில இருக்கக்கூடிய அத்தனை நிலப்பரப்புக்கு நம்ம போயிட்டோமா? எத்தனையோ காடுகள் இருக்குங்க, எத்தனையோ பாலைவனங்கள் இருக்கு, அதுல ஒரு சில பகுதிகளில் தான் மனுஷன் போயிருக்கிறான், பார்த்திருக்கிறான். ஆகாயத்தில் பிளைட்ல கூட அதுல சுத்தி பார்க்க முடியல மனுஷனால, அவ்வளவு இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் அல்லாதான் இயக்கிக்கிட்டு இருக்கானா? எப்படி? சரி இதெல்லாம் விடுங்க, இந்த பூமியெல்லாம் விடுங்க. பூமி ஏன்னு சொன்னா, வானத்துல பூமி வந்து ஒரு பெரிய டேபிள்ல, ஒரு பெரிய மைதானத்துல நீங்க வைக்கிற ஒரு சின்ன கருப்பு புள்ளிக்கு கூட சமம் கிடையாது. இந்த பூமியுடைய, நம்ம வாழக்கூடிய இந்த பூமியுடைய சைஸ் எவ்வளவு பெரிய விசாலமான ஆகாயம், அதுல எவ்வளவு நட்சத்திரம், எவ்வளவு படைப்புகள் இப்படி இருக்குது, இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு, என்ன இதெல்லாம் எப்படி இயங்குது, இதெல்லாம் எப்படி வந்து செயல்படுது சொல்லுங்க. அதை படைச்சாலாம் விட்டானா? சூரியனை படைச்சாலாம் விட்டான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. சந்திரனை படைச்சாலாம் விட்டுட்டான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. பூமியை படைச்சாலாம் விட்டுட்டான், கடலை படைச்சு அது நிலைமையில அதெல்லாம் விட்டுட்டான், பறவைகளை படைச்சாலாம் அப்படியே விட்டான். அப்படியா? வலா யகூனு இல்லாமா யுரி, இந்த அண்ட சராசரங்கள்ல, வானத்துக்கு மேல வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேல பூமிக்கு கீழே, இந்த பிரபஞ்சத்துல ஒரு அணுவும் ஒரு சிறு துளி துரும்பும் அசையாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். வலா யகூனு இல்லாமா யுரி, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது மட்டும்தாங்க நடக்கும், அது தவிர எதுவும் நடக்காது. ஏங்க அப்படி? ஆமாங்க, அப்படித்தான். ஏன்? வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவை. யாருடைய ஆட்சி? எல்லாவற்றிலும் யாருடைய ஆட்சிங்க இருக்கு? அல்லாவுடைய ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சியும் கிடையாது, திமுக ஆட்சியும், எல்லாம் இந்த மண்ணை தான் கட்டி ஆளணும். புரியுதா? எல்லாருடைய ஆட்சி யார் கையில இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ் தான் வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாவற்றிலும் அவன் ஆட்சி செலுத்துகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ஆட்சியில அவன் நாடாதது நடக்கும். அதான் சுருக்கமா எல்லாத்திலயும் அல்லாஹ்வுடைய ஆட்சி. கடல்ல அல்லாஹ்வுடைய ஆட்சி, மேகத்துல அல்லாஹ்வுடைய ஆட்சி, பூமியில அல்லாஹ்வுடைய ஆட்சி, சூரியன்ல சந்திரன்ல, மழைகள்ல காற்றுகள்ல மனிதர்கள்ல மலக்குகள்ல பறவைகள்ல பொற்பூண்டுகள்ல ஜீவராசிகள் எல்லாத்திலையும் சரி, அதே போல கல்லு மண்ணு மரம் மட்டை எல்லாத்திலையுமே அல்லாஹ் ஒருவனுடைய ஆட்சி தான். எனவே அல்லாஹ் நாடியதுதான் அவனுடைய ஆட்சியில் நடக்கும், அல்லாஹ் நாடாதது நடக்காது. அப்படி அல்லாஹ் நாடாம ஒண்ணு நடக்குதுன்னு யாராவது கற்பனை பண்ணா அவன் அல்லாஹுவை பலவீனமானவனாக எண்ணிவிட்டான். இந்த பூமியில ஒண்ணு நடக்குது அவனுடைய நாட்டத்துக்கு அப்பாற்பட்டு, அப்ப அல்லாஹ் எதுக்கு? புரியுதா இல்லையா? அவனை மீறி ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அப்ப அவன் பலவீனமாயிட்டான். புரிஞ்சா? இப்ப பாருங்க சூரா யாசீன் 36வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனம், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அந்த ரப்புடைய கட்டளைகள் எல்லாம் அவன் ஒன்றை படைக்கவோ அல்லது அழிக்கவோ நாடிவிட்டால் குன் ஃபயகூன், ஆக வேண்டுமென்றால் ஆகு என்று சொல்வான், அது ஆகிவிடும். அழிய வேண்டும் என்றால் அழிந்து விடு என்று சொல்வான், அது அழிந்துவிடும். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு உட்பட்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை விளங்கணும். அது என்னென்ன? அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல சில படைப்புகளை நீங்க பாக்குறீங்க. உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், ஆடு மாடை பாக்குறீங்க. உங்களுக்கு எடுத்த உடனே இந்த ஆடு மாடெல்லாம் அல்லாஹ் ஏன் படைச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்ப சில படைப்புகளை நம்ம பாக்குறோம், அதனுடைய நன்மைகள் நமக்கு தெரியுது. இன்னும் சில படைப்புகளை பாக்குறோம், வெளிரங்கத்துல பார்த்தா அந்த படைப்புகளை எந்த நன்மையும் இல்ல, தீங்குன்னு தெரியுது. எலி எதுக்கு? நல்லதுக்கா? அப்ப வளர்க்க வேண்டியதானே வீட்டுல நிறைய. எதுக்கு துரத்துறீங்க? எதுக்கு வந்து எலி புரி வைக்கிறீங்க? எதுக்கு மருந்து வாங்கி போடுறீங்க? எதுக்கு மாத்திரையை வாங்கி போடுறீங்க? அப்ப சில படைப்புகளை வெளிரங்கத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதுல என்ன நன்மை இருக்குன்னு தெரியாது. இன்னும் வெளிரங்கத்துல பார்க்க போனா அதுல தீமை இருப்பதாக தெரியும். புரிஞ்சுச்சா இல்லையா? புரியல? சரிங்க, ஒருத்தர் நல்லா இருக்காரு. இது யாருடைய நாட்டங்க? அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துருது, இது யாருடைய நாட்டங்க? அல்லாஹ்வுடைய நாட்டம். சரி, ஒருத்தர் நல்லா இருக்கான், அது அல்லாஹ்வுடைய நாட்டம்னு தெரியுது. ஒருத்தர் காய்ச்சலா இருக்காரு, வெளிரங்கத்துல பார்த்தோம்னா ஒருத்தர் காய்ச்சல் ஆகுறதோ திடீர்னு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, இது பார்த்தா வெளிரங்கத்துல நமக்கு எப்படி தெரியுது சொல்லுங்கம்மா? கெட்டதா தெரியுது, மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அதையும் நாடினது யாரு தான்? அப்ப நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அல்லாஹ் நாடாம நடக்காது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாம நடக்காது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அல்லாஹ் படைக்காம நடக்காது. எதா இருந்தாலும் நல்லதையும் படைக்கக்கூடியவன் அவன்தான், கெட்டதையும் படைக்கக்கூடியவன் அவன்தான். அதனுடைய தன்மையை கவனிச்சுதான் அதுல நல்லது கெட்டது இருக்கிறதே தவிர, அல்லாஹ் நாடியதிலும் அல்லாஹ் படைத்ததிலும் ஒரு ஹிக்மத், ஒரு ஞானம் இல்லாமல் அல்லாஹ் அதை படைக்கவில்லை நாடவில்லை. அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நாளைக்கு மறுமைக்கு போனவன புரியலாம். சரியா? அப்ப இந்த பிரபஞ்சத்துல அல்லாஹ் நாடாதது எதுவுமே நடக்காது. அப்ப அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் ஒரு ஹிக்மத்தோட படைச்சிருக்கிறான். எதோட படைச்சிருக்கிறான்? ஒரு ஹிக்மத், ஒரு ஞானம், ஒரு அடிப்படையோடு அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அடுத்து பாருங்க, அந்த சிஃபத்துகளை பற்றி இமாம் அவர்கள் அடுத்து சொல்லும் பொழுது, லா தபுலுஹுல் அவ்ஹாம் வலா துத்ரிகுஹுல் அஃப்ஹாம். இப்ப சில முஸ்லீம் அல்லாதவர்களோ அல்லது முஸ்லீம்கள் சில பேர் கூட அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படின்னு கற்பனை செய்ய நினைப்பாங்க. அப்படி நம்ம கற்பனை செய்யலாமா? கற்பனை செய்யக்கூடாது. அல்லாஹுவை மனிதனுடைய கற்பனைகள் அடைய முடியாது. மனிதனுடைய புரியுதல்கள் சக்திகள் அல்லாஹுவை புரிந்து கொள்ள முடியாது. இப்ப உங்கள பெரிய அறிவாளி யாருமா? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல பெரிய அறிவாளி யாரு? சரி, சண்டைக்கு வந்து சொன்னா கொடுங்க, பரவாயில்ல. உலகத்தில் அறிவாளி இருக்காங்களா? உலகத்தில் அறிவாளிகள் யாரும் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், இப்ப இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் படைச்ச அத்தனை அறிவாளிகளையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துருங்க. அதுல யாரெல்லாம் இருப்பாங்கம்மா? உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து அல்லாஹ் படைச்ச அறிவாளிகள் எல்லாரையுமே கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள அறிவாளிகளை கொண்டு வரீங்க. அதுல முதல் லிஸ்ட்ல யாரம்மா வைப்பீங்க சொல்லுங்க? இந்த விமானம் கண்டுபிடிச்சவர் வைக்கலாமா? பிளைட் கண்டுபிடிச்சாரு, டெலிபோன் கண்டுபிடிச்சாரு, அவரை வைக்கலாமா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல? இந்த இன்டர்நெட் கண்டுபிடிச்சாரு, அவரை வைக்கலாமா? லைட் கண்டுபிடிச்சாரு, அவரை வைக்கலாமா? மோட்டார் பைக் கார் கண்டுபிடிச்சாரு, அவரை வைக்கலாமா? வைக்க மாட்டீங்களா? உங்க ஊர்காரங்களை வச்சிருவோமா? அறிவாளிகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுறீங்கம்மா, எல்லா அறிவாளிகளையும் நீங்க வந்து யோசிக்கிறீங்க. அதுல அறிவாளிகள் முதல் லிஸ்ட்ல யாரமா கொண்டு வர்றது சொல்லுங்கம்மா? முதல்ல அறிவாளிகள்லாம் யாருன்னா நபிமார்கள் ரசூல்மார்கள் தான். அறிவாளிகளே பெரிய அறிவாளிகள். அறிவாளிகள் யாரு? அதுக்கு பிறகு அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய காலத்தில் உள்ள உம்மத், அப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் தான் இந்த சயின்ஸ்ல உள்ள அறிவாளிகள்லாம். புரியுதா? இவன் சயின்ஸ்ல உள்ளவன் அனுபவசாலித்தான், அறிவாளி கிடையாது. புரியுதா? இவன் அறிவாளியா இருந்திருந்தா இவன் சிலைகளையோ கற்பனை தெய்வங்களையோ சடங்குகளையோ சம்பிரதாயங்களையோ வணங்கி இருப்பானா? வணங்கி இருக்க மாட்டான். புரியுதா இல்லையா? எங்க இருந்த ராக்கெட்டை விடுறானா? அதுக்கு முன்னாடி கொண்டு போய் சிலைக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் ராக்கெட்டை கொண்டு வந்து விடுறானா? என்னடா அது உன் அறிவங்களா போச்சு? அந்த சிலை என்ன பண்ணும்? ராக்கெட் வருமா, ஈ வருமா, கொசு வருமா, பாம்பு வருமா, பள்ளி வருமானு அதுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு பூசாரி இருந்தாரு தாயிஃப்ல, அவர் ஒரு சிலையை வச்சிருந்தாரு. அந்த சிலை மேல ரொம்ப நம்பிக்கை அவருக்கு, ரொம்ப பெரிய நம்பிக்கை. அதை எப்போதும் காலையில வந்து கழுவுறது, குளிப்பாட்டுறது, அதுக்கு அத்தர் பூசுறது, இந்த கோயில்ல செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பக்தி பரவசம் அவருக்கு. ரொம்ப பெரிய நம்பிக்கை, ரொம்ப பெரிய நம்பிக்கை அது மேல. அப்படியே ரொம்ப அப்படியே அதை பார்த்தா உருகுவார். அப்படி ஒரு நாள் மத்தியான வேளையில அவர் கோயிலுக்கு வர்றார். வந்தா ரெண்டு நாய் சண்டை போட்டுக்கிட்டு, வேகமா சண்டை போட்டுக்கிட்டு, அவனுக்கு நாய் சண்டை போடுவோம்ல, கண்டிச்சுக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கோயிலுக்கு வந்துருச்சு. இவர் தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறார். மத்தாரு அது நாய் சண்டை போட்டு கோயிலுக்குள்ளார போயிருச்சு. கடைசியில போய் போய் அந்த சாமி சிலையை உள்ளார ஒரு சின்ன ரூம்ல வச்சிருப்பாங்க பாருங்க, அதுக்குள்ளாரையும் போயிருச்சு. போயிட்டு ரெண்டு காட்டு கத்து கத்துறது கதறது கொதறது. ஒன்னு ஒன்னு ஒரு நாய் நல்ல பலமான நாய், இன்னொரு நாயை போட்டு கொதர் 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 மாட்டிக்கிச்சு. போய் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. போய் 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 கடைசியில போய் அந்த சின்னதா இருக்கு பாருங்க, அந்த சிலை வைக்கிற இடம் கொதர் கொதர்னு கொதர்ன உடனே அந்த கடி வாங்கின நாய் இருக்கு பாருங்க, ஓடி போயிருச்சு. கடிச்ச நாய் நின்றுச்சு. அதுக்கு இவ்வளவு தூரம் சண்டை போட்டு வந்ததுல அதுக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு. நாய் ஒண்ணுக்கு வந்தா என்ன செய்யும்? அந்த மாதிரி காலை தூக்கி அந்த சாமி சிலை மேல மூஞ்சி மேல பார்த்து சர்ன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடி போச்சு. இந்த ஆளு பார்த்தாரு தூரத்திலிருந்து, ஐயோ என்னடா இது, இதுவரைக்கும் என்னை காப்பாத்துற கடவுள்னு சொல்லி நான் இவ்வளவு பேணி பாதுகாத்து தினைக்கும் குளிப்பாட்டி அத்தர் போட்டு கஸ்தூரி போட்டு தடவி வச்சிருந்த என் சாமியுடைய நிலைமையை பாரு, கடைசியில சண்டை போட்டு வந்த நாய துரத்தவும் முடியல, அதுல மூத்திரம் பெஞ்ச நாய தடுக்கவும் முடியலையே, சி உன்னையா நான் வணங்கிக்கிட்டு இருந்தேன்னு அதை போய் ஒரு கம்பை எடுத்துட்டு வந்து அடிச்சே தூக்கி வெளியே போட்டார். கையால கூட தொட முடியல. எப்படி தொடுவான் நாய் மூத்திரம் பெஞ்சது? தொட முடியுமா? அஸ்தம் சொல்லா தூக்கி போட்டார். அந்த தூக்கி போட்டாரா இல்லையா? அன்னைக்கே ஓடி வந்தார் ரசூல்லா, ரசூல்லா எனக்கு களிமா சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் நல்ல அறிவு, சிந்தனை. புரியுதா இல்லையா? சரி, இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, நம்முடைய அறிவுகள் அல்லாஹுவை சொல்லுங்கம்மா அடைய முடியாது. அப்ப உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அறிவாளிகளும் சேர்ந்தாலும் அல்லாஹ் எப்படி இருப்பான்னு கற்பனை செஞ்சிட முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுக்கு அருகாமையில் உள்ள மலக்குமார்கள், அல்லாஹ்வோட பேசிய அல்லாஹ்விடத்தில் வகையை பெற்ற நபிமார்கள், அவர்களும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க கற்பனை செய்ய மாட்டாங்க, அவங்க அப்படி அறிவை ஓடவிட மாட்டார்கள். அப்படி அவர்களும் கற்பனை செய்தாலும் கூட ஒரு பேச்சுக்கு அல்லாஹ்வை அவர்களால் அறிய முடியாது. அல்லாஹ்வை நம்முடைய ரப்ப அவ்வளவு பரிசுத்தமானவன், நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவன். அப்படி இருக்கிற இறைவனுக்கு கல்லையும் மண்ணையும் உருவமாக்கி வணங்க முடியுமா? சொல்ல, இதை நீங்க சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கணும், முஸ்லீம்களுக்கு சொல்லணும். உங்களோட வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படிப்பா நீங்க தெய்வத்துக்கு உருவத்தை வணங்க கொடுக்கறீங்க? அந்த இந்த தெய்வம் இந்த உருவத்துலதான் இருக்குன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? அவனை எப்படி நம்முடைய கற்பனையால கொண்டு வர முடியும்? புரிஞ்சா இல்லையா? உங்க வீட்டுல எல்லாரும் வேலை செய்யறாங்களா இல்லையா? முஸ்லீம் அல்லாதவங்க எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? என்னைக்காவது அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லிருக்கீங்களா? முஸ்லீமாவு அல்லாதான் உன்னை படைச்சான்னு என்னைக்காவது சொல்றீங்களா? சொல்றது இல்ல. எவ்வளவு பெரிய அநியாயம் பண்றோம் பாருங்க. நாளைக்கு மூத்தா போய் அல்லா கிட்ட வந்த உடனே உங்க வீட்டுல வேலை செஞ்ச பொம்பளைங்க பொம்பளை பிள்ளைங்க உங்க தோட்டத்துல வேலை செஞ்ச ஆம்பளைங்க எல்லாரும் அல்லாவிடத்துல வந்து நிப்பாங்க. அல்லா சொல்லுவாங்க இவங்க எல்லாம் காஃபி நரகத்துல போடும் சொல்லிட்டு. அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, யா அல்லா கொஞ்சம் நில்லுடா, அல்லா நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேள, எங்களை தூக்கி போடுறியே, இந்த பாய் வீட்டுலதான் நாங்க வேலை பார்த்தோம், அவனுக்கு பிரியாணிக்கு விறகு கொண்டு வந்தோம், பிரியாணிக்கு அவனுக்கு ஆடு கொண்டாந்து வித்தோம், எல்லாம் செஞ்சோம். என்னைக்குமே ஒரு நாள் கூட அவன் வந்து அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் யாருன்னு எங்களுக்கு சொன்னது இல்லடா அல்லா, நாங்க என்னடா பண்றதுன்னு கேட்பான் இல்லையா? வீட்டுல எவ்வளவு வேலை வாங்குறீங்க? காஃபி பொம்பளை பிள்ளைங்களை வச்சு வாங்குறீங்களா இல்லையா? துணிய தோவ, சாப்பாடாக்கு, பாத்திரத்தை கழுவு, வீட்டை மோப்பு போடு, செய்றீங்களா இல்லையா? வாங்குறீங்களா இல்லையா? வேலை வாங்குறீங்களா? என்றைக்காவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்குறீங்களா? அந்த புள்ள சொல்லு நாளைக்கு மறுமையில வந்தோன்னு, யா அல்லா இந்த இருக்காங்க வீட்டுக்காரங்க அம்மா, இவங்கள்ட்ட தான் நான் சின்ன பிள்ளையிலிருந்து வளர்ந்தேன், வேலை செஞ்சேன், அந்த வீட்டுலதான் நான் செத்தே போனேன், எனக்கு ஒரு தடவை கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம்லா, அவங்க தொழுதாங்க என்ன தொழுக சொல்லலாம்லா, அவங்க நோம்பு வச்சாங்க என்ன நோம்பு வைக்க சொல்லலாம்லா, அவங்க உன்னை வணங்குனாங்க எனக்கு உன்னை யாருன்னு சொல்லித்தரடா அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லா முதல்ல என்ன செய்வான்? இவனை தூக்கி நரகத்துல போடுமா முதல்ல? அல்லா பாதுகாப்பு. புரிஞ்சா இல்லையா? புரியல? ஆமா, சும்மா நினைச்சுக்காதீங்க, ஈஸியா தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அருகாமையில யார் இருந்து அவர்களுக்கு நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கவில்லையோ தப்பிக்கவே முடியாது, அல்லா பாதுகாக்கணும். அப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு தலையில வச்சுட்டு தூங்குறதுக்கா சொல்லி? அல்லாவை பத்தி உள்ள இந்த விஷயங்கள்லாம் நீங்க படிச்சுட்டு என்ன கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்கா சொல்லிக் கொடுக்குது? இதை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அடுத்து பாருங்க. அப்ப லா தப்லுகுல் அவுஹாம், நம்முடைய வஹம் கற்பனைகள் அவனை அடைய முடியாது. வலா துத்ரிகுல் அஃபாம், உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய புத்திகள் அவனை புரிந்து கொள்ள முடியாது. புரியுதா? சூரா தாஹா 20வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்பஹும் வலா யுஹீதூன பிஹி இல்மா. 20வது அத்தியாயத்தில் 110வது வசனம், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்பஹும் வலா யுஹீதூன பிஹி இல்மா. அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்கள் படைப்புகளுக்கு முன்னால் உள்ளதையும், அதாவது நமக்கு முன்னாடி எத்தனை வருஷம் முடிஞ்சு போயிருக்குங்க, எத்தனை வருஷம் முடிஞ்சு போயிருக்கு நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எத்தனை ஆயிரம் லட்சம் ஆண்டுகளோ அந்த வருஷங்கள்ல என்ன நடந்துச்சு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நமக்கு பின்னாடி நம்ம எல்லாம் மூத்தா பூமா போக மாட்டோமா? போக மாட்டோம் இல்லையா? அப்படித்தானே விளங்கி வச்சிருக்கிறோம். நம்ம இந்த பூமியில எப்படி வாழ்றோம்னா, ஏதோ நமக்கு முன்னாடி யாருமே வாழாத மாதிரி, இனி நமக்கு பின்னாடி யாருமே வாழ போகாத மாதிரி, நம்ம தான் இருக்க போற மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படித்தானே? அப்படித்தானே ஊட்ட கட்டி வைக்கிறோம், அப்படித்தானே சொத்தை சேர்த்து வைக்கிறோம், அப்படித்தானே இருமாப்புல உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னால் உள்ள ஆண்டுகளில் வருஷங்களில் காலங்களில் என்ன நடந்ததோ, இனி உங்களுக்கு பின்னால் உள்ள காலங்களில் வருஷங்களில் என்ன நடக்கப் போகிறதோ எல்லாம் எனக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். அடுத்து என்ன சொல்றான், நீங்கள் அவனை உங்களது அறிவால் சூழ்ந்து அறிய முடியாது. அல்லாஹ்வை யாராவது அறிஞ்சிக்க முடியுமா? முடியாது. ஆயத்தில் குர்சி 2வது அத்தியாயம் 255வது வசனம், வலா யுஹீதூன பி ஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ்வுடைய இல்முல கூடங்க அல்லாஹ் நாடிய அளவைத்தான் நம்மால் அறிஞ்சு கொள்ள முடியும். அதை மீறி அறிய முடியுமா? அல்லாஹ்வுடைய இல்ம் அறிவுல மனிதர்களால் எதையும் சூழ்ந்து அறிய முடியாது. அல்லாஹ் நாடிய அளவை தவிர எப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு கற்பனை பண்ணுங்கம்மா, உலகத்தை அல்லாஹ் படைச்சதுல இருந்துமா உலகம் அழிய போற நாள் வரைக்கும் வந்த அறிவாளிங்க, முஸ்லீம் அறிவாளிங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள், நபிமார்கள், நபிமார்கள் அல்லாதவர்கள், முஸ்லீம் காபிரு முஷ்ரிக்கு பறவைகள் மனிதர்கள் ஜின்கள் எல்லாத்திலையும் உள்ள எல்லா அறிவாளிகளையும் கொண்டு வாங்க. எல்லா அறிவாளிகள்ல யாரு, உதாரணத்துக்கு ஒருத்தர் சயின்ஸ்ல அறிவாளியா இருப்பாரு, ஒருத்தர் இன்ஜினியரிங்ல இருப்பாரு, ஒருத்தர் டாக்டர்ல, ஒருத்தர் வரலாறுல, ஒருத்தர் மொழியில, இப்படி எல்லா அறிவாளிகளையும் கொண்டு வந்துட்டீங்கம்மா. இந்த எல்லா அறிவாளிகளுடைய அறிவு, புரியுதா, அந்த எல்லா அறிவாளிகளுடைய அறிவு எல்லாம் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா, எல்லா அறிவாளிகளுடைய அறிவும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னால். புகாரில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யறாங்க, நபிமார்களுடைய வரலாறுகள் என்ற பாடத்தில். அதுல ஹிதர் என்ற ஒரு மனிதரும் மூசா நபியும் சந்திச்சுக்கிறாங்க, புரியுதா. நான் இப்ப அதுலாம் உங்களுக்கு கேள்வி கேட்க நேரம் இல்லை, ஏற்கனவே கேள்வி கேட்டு அரை மணி நேரம் காண போச்சு. அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் இடையில பல பிரச்சனை வருது, சமாளிக்கிறாங்க. கடைசியில பிரச்சனை வந்து, சரி நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து போவாது, நம்ம ரெண்டு பேரும் அவங்கவுங்க வழியில போவோம்னு சொல்லி முடிவு பண்ணும் பொழுது, அப்ப ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா நபியை கூப்பிடுறாங்க. மூசா, சரி என்னமோ இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு, இந்த விளக்கம் இதை கேட்டுக்க, நான் உனக்கு ஒன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாரு அந்த கடல் தெரியுதா, சரிதா, அதுல வந்து அந்த நைல் நதி நினைக்கிறேன், பெரிய கடல், ஒரு குருவி அது வந்து தண்ணி குடிக்குது. தண்ணி குடிக்கும் போது எப்படி குடிக்கும் குருவி, மூக்க அப்படி உள்ளார விட்டு குடிக்கும். அது மூக்க சின்ன குருவி மூக்க உள்ளார விடும் பொழுது அது மூக்கல தண்ணி ஒட்டுமா ஒட்டாதா சொல்லுங்க, எத்தனை ஒரு லிட்டர் தண்ணி ஒட்டுமா, 0.0000 m தான் சொல்ல முடியும். மூசா, அறிவும் என் அறிவும் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுடைய அறிவும் அல்லாஹ்வுடைய அறிவை ஒப்பிட்டு, ரப்புடைய அறிவை ஒப்பிட்டு எவ்வளவு என்று சொன்னால், இந்த சின்ன குருவி இந்த ஆத்துல தண்ணீர் மூக்கல மூக்கல மூக்க தண்ணீர் நினைக்கும் பொழுது அந்த மூக்கல எவ்வளவு சொட்டு தண்ணி ஒட்டி இருக்கும், அந்த அளவை தவிர வேற எதுவும் கிடையாது. மூசா, அல்லாஹ்வுடைய அறிவு இதை விட பெருசுங்க. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹு அக்பர். கஃப் சூரா ஓதி இருக்கீங்களா, மனப்பாடம் இருக்கா, இருக்காது இல்லை, இத்தே பெரிய ஆளாயாச்சு, கஃப் சூரா மனப்பாடம் இல்லை, எதுக்கு வாழ்க்கை, எல்லாம் மனப்பாடம் பண்ணும், புரியுதா. குர்ஆன் மனப்பாடம் பண்றதுக்கு தான் அல்லாஹ் அறிவையும் மண்டையும் கொடுத்துருக்கான் இல்லையா. எதுக்கு அறிவு மண்டை, எதுக்கு அறிவு, நல்ல சாப்பாடு எப்படி ஆகுறது, ஸ்வீட் எப்படி செய்யறது, உங்க ஊர்ல கல்யாணத்துக்கு எத்தனை சாப்பாடு செய்வீங்க, எத்தனை நாளா சமைப்பீங்க இல்லையா, இதுக்கு தான் அறிவு இன்னைக்கு பயன்பட்டு. நம்முடைய அறிவு எதுக்குமா பயன்படுத்திட்டு இருக்கோமா, பாட்டிமா நான் தப்பா சொல்றேனாமா, எப்படிங்க எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம், கல்யாணம் காட்சி சாப்பாடு சோறு ஊரு லட்டு லொசுக்கு இதுக்குதான், நகை நட்டு மண்டை இதுதான் செலவாயிட்டு இருக்கு. அல்லாஹ் கொடுத்த குர்ஆனை சிந்திப்போமே, படிப்போமே, ஓதுவோமே, மனப்பாடம் பண்ணுவோமே, அதனுடைய கல்வியை தேடுவோமே, இப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை, வாழையடி வாழைய அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த சூரா கஹ்புடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், لنفذ البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. உலகத்தில் உள்ள கடல்கள் எல்லாம் மையாக மாறி, மரங்கள் எல்லாம் பேனாவாக மாறி அல்லாஹ்வுடைய இல்மை எழுத நினைத்தால், நீ ஒரு கடலுக்கு பின் ஒரு கடலாக மைகளாக மாற்றி கொடுத்து கொண்டே இருந்தாலும் சரி, எல்லா கடல்களும் தீர்ந்துவிடும், அல்லாஹ்வுடைய இல்மு அல்லாஹ்வுடைய அறிவு தீராது. அப்ப நம்முடைய ரப்பு இருக்கிறானே, நம்மை படைத்த இறைவன் அவ்வளவு பெரிய அறிவுடையவன், அவனை அவனுடைய உள்ளமைய அவனுடைய தன்மைகளை நம்முடைய கற்பனைகளால் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது. அடுத்ததாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வலா யுஷ்பிஹுல் அனாம், அல்லாஹு தஆலா படைப்பினங்களுக்கு மனிதர்களுக்கு ஒப்பானவன் இல்லை. அப்ப அல்லாஹ் யார போல இருப்பான் அப்படின்னு யாரும் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ் யாருக்கும் ஒப்பானவன் இல்லை, அவனுடைய படைப்புகள்ல அவனை போன்று எதுவுமே இல்லை. அப்ப இதைத்தான் நம்ம முந்தி சொன்ன வசனங்கள்ல பார்த்தோம், அதாவது சூரத்துல் இஹ்லாஸ்ல பார்த்தோம், அதே போல 42வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்துல பார்த்தோம், அதே போல சூரத்துல் பக்கராவுடைய 21வது வசனத்துல நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இமாம் சொல்கிறார்கள், நம்முடைய அல்லாஹுவின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கைகள்ல ஹையுன் லா யமூத், அவன் என்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன், அவனுக்கு மௌத்து அறவே கிடையாது. அப்ப இந்த தன்மைகள் படைப்புகள் யாருக்காவது இருக்கா? இல்லை. அப்ப இது சம்பந்தமா நம்ம குர்ஆன்ல பார்க்கும் பொழுது இதே சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 255வது வசனம், அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், அல் ஹய்யு எப்போதும் உயிராக இருப்பவன், அல் கய்யூம் யாருடைய தேவையும் இல்லாமல் தன்னில் நிலையானவன், அவன் உயிரா இருக்கிறதுக்கு யாருடைய சப்போர்ட் யாருடைய ஹெல்ப்பும் தேவை கிடையாது. நம்ம உயிரா இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் தேவையா இல்லையா? தேவை. என்ன தேவை சொல்லுங்க பார்க்கலாம், சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும் பாத்தீங்களா. நம்ம உயிரா இருக்கிறதுக்கு தொழுகணுமோ நோன்பு வைக்கணுமோ அதெல்லாம் கிடையாது, நம்ம செய்யணும் சாப்பிடணும், புரியுதா? கண்டிப்பா சாப்பிடணும், கரெக்டா தான் சொன்னீங்கன்னா சும்மா சொல்லும், சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், தூங்கணும், இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம உயிரா இருக்க முடியும். சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் காற்று வேணும், அப்பதான் நம்ம உயிரா இருக்க முடியும். உலகத்துல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அது உயிரா இருப்பதற்கு ஒரு தேவை இருக்கு. அது எல்லாம் யார் படைச்சது? அப்ப எல்லாருமே உயிரா இருக்கிறதுக்கு யாருடைய தேவை உள்ளவர்கள்? அல்லாஹ்வுடைய தேவை. அல்லாஹ் உயிரா இருப்பதற்கு அவனுக்கு எந்த மனிதனுடைய படைப்புகளுடைய தேவையும் இல்லை. அதே போல இதற்கு முன்பு நம்ம சொன்ன வசனம் 25வது அத்தியாயத்தினுடைய, அதாவது சூரா அல் ஃபுர்கானுடைய 58வது வசனம், அதுலயும் அல்லாஹ் சொல்றான், எப்படி நபியே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், சார்ந்திருங்கள், யார் மீது? என்றுமே மரணிக்காத எப்போதும் உயிராக இருக்கக்கூடிய அல்லாஹுவின் மீது. அப்ப அல்லாஹு தாலா எப்போதும் உயிரா இருக்கக்கூடியவன், அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. சரிங்களா, மரணம் மட்டும் கிடையாதுங்க, மரணத்தினுடைய அறிகுறியும் அவனுக்கு கிடையாது. மரணத்தினுடைய அறிகுறி என்னங்க? தூக்கம், உறக்கம், கொஞ்ச தூக்கமோ பெரிய தூக்கமோ அல்லாஹுக்கு இருக்கா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா தூக்கத்திலிருந்து அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தௌஹுதுஹு சினதுன் வலா நௌம், இப்படி தூங்கி உழுவுறது, மொத்தமா தூங்குறது, இது எதுவுமே அவனுக்கு கிடையாது. அப்ப இதைத்தான் இமாம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அவன் எப்போதும் உயிராக இருக்கக்கூடியவன், அவன் தன்னில் நிலையானவன், அதாவது எல்லாவற்றையும் அவன் தான் நிக்க வச்சிருக்கிறான், அவன் தான் உயிரோட வாழ வச்சிருக்கிறான், அவன் உயிரோட இருப்பதற்கு யாருடைய தேவையும் இல்லை. அப்ப அல் கையூம் என்பதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்ன? தன்னில் நிலையானவன். தன்னில் நிலையானவன் என்றால் என்ன அர்த்தம்? தான் இருப்பதற்கு வேற யாருடைய தேவையும் மற்றவன். அதே போல இந்த பிரபஞ்சத்தில் எதுவெல்லாம் நிலையாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நிலை பெறச் செய்தவன் யாரு? யாருங்க? இப்ப வானம் நிக்குதுங்க, யாரை கொண்டு நிக்குது சொல்லுங்கம்மா? இப்ப மழை பொழியுது, யாரை கொண்டு பொழியுது? கடல் இப்படி இருக்கு, யாரை கொண்டு? காற்று வீசுவது அல்லாவை கொண்டு, எல்லாம் அல்லாவை கொண்டுதான். இப்ப மனிதனாக நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம இயக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹு தஆலா அவன் தன்னில் நிலையானவன், பிறரையும் அவன் நிலை நிறுத்தக்கூடியவன். அப்ப மற்றவர்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் செய்ய முடியாது, அல்லாஹ் இல்லாமல் அவர்கள் எதையும் செய்ய முடியாது. இப்ப காற்றோ மழையோ கடலோ மேகமோ வானமோ அல்லாஹ்வுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. அல்லாஹ் இல்லாமல் எதையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப அதான் அல் கையூம் உடைய அர்த்தம். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றது போல அல்லாஹு தான் வானங்களை பிடித்து நிறுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த பிடியை விட்டுட்டா வானம் பொத்துன்னு விழுந்துரும், புரியுதா? சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 41வது வசனம், இன்னல்லாஹ யும்ஸிக்கு ஸமாவாத்தி வல் அர்த அன் தஸூலா, وَلَئِنْ زَالَتَا إِنْ أَمْسَكَهُمَا مِنْ أَحَدٍ مِنْ بَعْدِهِ. நிச்சயமாக அல்லாஹு தஆலா வானம் பூமிகளை அவன் பிடித்து வைத்திருக்கிறான், தடுத்து வைத்திருக்கிறான், அவை அவற்றுடைய இடங்களிலிருந்து விலகிவிடாமல். அல்லாஹ் அந்த பிடியை விட்டுவிட்டால் வேறு யாராவது பிடிக்க முடியுமா, தடுக்க முடியுமா? முடியாது. சூரா ஃபாசில் 35வது அத்தியாயத்தில் 41வது வசனம், இன்ன அல்லாஹ யும்ஸிகு ஸமாவாத் வல் அர்த் அன் தஸூலா வலயின் ஸாலதா இன் அம்ஸகஹுமா மின் அஹதின் மின் பஅதிஹி. அல்லாஹ் தான் வானத்தையும் பூமியையும் அவன் தடுத்து பிடித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த பிடியை விட்டுட்டான், அந்த வானம் பூமி சாய ஆரம்பித்து விட்டால் வேறு யாராவது அவற்றை பிடித்து நிறுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப இந்த 10வது குறிப்பில் இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது 6வதிலிருந்து பாருங்க, 6-10 வரைக்கும், அவன் அழிய மாட்டான். 7வது, அவன் நாடுவதை தவிர எதுவும் நடக்காது. 8வது, கற்பனைகள் அவனை அடையாது, அறிவுகளால் அவனை சூழ்ந்து அறிய முடியாது. அவன் எப்படி இருப்பான் என கற்பனை செய்ய முடியாது. நமது அறிவால் அவனை முழுமையாக அறிந்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல சில தன்மைகள்லையும் சில விஷயங்களை நம்ம நம்முடைய அறிவை கொண்டு கொஞ்சம் புரிய முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை புரிய முடியாது, விளக்கி வைக்கவும் முடியாது. அதே போல 9வது, அவன் மனிதர்களுக்கு ஒப்பானவன் அல்ல. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, படைப்பினங்கள்ல எதற்குமே அவன் ஒப்பானவன் இல்லை. 10வது, அவன் உயிருள்ளவன், மரணம் இல்லாதவன், பிறரின் உதவியின்றி என்றும் இருப்பவன், நிலையானவன், தூக்கமற்றவன். அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத் எப்படிப்பட்டது? அவனுடைய உயிர் அவனுக்கு எப்போதும் இருக்கும், எப்போதும் ஹயாத்துள்ளவன், அவனுக்கு மௌத்தே கிடையாது. அவன் உயிரா இருப்பதற்கு ஜிப்ரீலு, மீகாயிலு, இஸ்ராஃபீலு, அரிசு, குருசி ஏதாவது தேவையா? எதுவுமே தேவை கிடையாது. அதே போல அவன் நிலையானவன், யாருமே அவனை அசைக்க முடியாது, அவனிடத்திலிருந்து ஆட்சிய பிடுங்க முடியாது, அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள நிலையானவன். அதே போல தூக்கமற்றவன், அல்லாஹு தஆலாவுக்கு தூக்கம் கிடையாது. அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் மனிதர்கள் தெய்வமா கற்பனை செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தூக்கத்தையும் கற்பனை செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிலை வணங்கக்கூடிய மக்கள், பாவம், அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கட்டும், கோயிலுக்கு போனவொடனே மணி அடிப்பாங்க தெரியுமா? எதுக்கு மணி அடிக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. சாமி தூங்கிட்டு இருக்கான், மணி அடிச்சு எழுப்பி விடுறாங்க, அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அந்த சாமிகிட்ட துவா கேட்பாங்க. அல்லது இந்த சாமிக்கு மேல பூ தூக்கி வீசுவாங்க, பூ வீசுவாங்க. எதுக்கு தெரியுமா? சாமி தூங்கிட்டு இருக்கான், அப்படி சாமியை போய் கஷ்டப்பட்டது, அதாவது அடிச்சு எழுப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்க புள்ள தூங்கிட்டே இருந்தான், எந்திரிக்க மாட்டேன்டா அப்படின்னு போடுவீங்க. சாமியை போய் அப்படி போட முடியுமா? போட முடியாது. அப்படின்னு பூ எடுத்து அப்படி போட்டு சாமி எந்திரிச்சிருமா, ஆஹா பக்தன் வந்து பூ போடுறான்டா அப்படின்னு எந்திரிச்சிடலாம், சொல்லுப்பா அப்படின்னு கேக்குமா? புரியுதா? அல்லாஹ் நம்மளை பாதுகாத்த அந்த நம்பிக்கையில இருந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க இல்லையா? இல்லைன்னா நம்மளும் போய் எந்த கோயில பூவை போட்டுட்டு உட்காந்துருந்தோமோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த நேமத்தை நமக்கு கிடைச்சிருக்குல்ல, அதை சொல்லணுமா இல்லையா? உட்காந்து நல்ல பிரியாணி மட்டும் தின்னுட்டு இருந்தா என்னத்துக்கு அப்புறம் இஸ்லாமு சொல்லுங்க? இதுக்கு மட்டுமா இஸ்லாமு? இஸ்லாத்தினுடைய பேரை சொல்லி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க வேண்டியதுங்க. ஆனா இஸ்லாத்துக்காக எதுவுமே செய்யறதுங்க. எப்படி? இஸ்லாமுடைய மார்க்க பேரை சொல்லி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க வேண்டியது. நீ என்னப்பா மார்க்கத்துக்கு செஞ்ச? இப்ப ரசூல்லாவுடைய மகள் வருவாங்க, ரசூல்லாவுடைய மகளே நீ என்ன செஞ்ச இஸ்லாமுக்குன்னு அல்லாஹ் கேட்பான். யார் ரசூலுல்லா, நான் மக்காலேருந்து மதினாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தேன், காஃபிர்கள் என் வயிற கிழிச்சானுவ, என்னுடைய குழந்தைய வெளியே எடுத்தானுவ, என்ன கீழே தள்ளானுவ, அதே வழியில நான் செத்து போயிட்டேன்டா. சரியா? இன்னொரு மகள் வருவாங்க, என்ன நீங்க செஞ்சீங்கன்னு, யார சூழல்லா உன்னுடைய நபியுடைய மகளா இருந்தேன், அந்த நபி செஞ்ச தாவாவுக்கெல்லாம் நானும் உதவி செஞ்சேன், அதே பாதையில நானும் மௌத்தா போனேன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரியாணி ஆக்கி தின்னுடா அல்லா, ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் விடுறதுல அல்லாவுத்தாளா. அது மட்டுமல்லாம இந்த பிரியாணி சாப்பிடுறதுக்குன்னே நான் நிறைய நாள்களை எல்லாம் வச்சிருந்தேன்ல இல்லையா, மீலாது, மௌலூது, பொட்டிசோறு, என்னென்ன வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு சடங்கு வச்சிருந்தேன்டா. அல்ல என்ன செய்வான்? அப்படியா? எங்க போலான்னு இந்த பதில சொன்னா எங்கெங்க போலாம்? அல்லாஹ் பாதுகாப்பு. புரிஞ்சுச்சாமா? சிந்திக்கணும், பயப்படணும். சரி, அப்ப அல்லாஹு தாலா நிலையானவன், தூக்கமற்றவன். அல்லாஹுக்கு எந்த விதமான தூக்கமும் கிடையாது. இப்ப அல்ஹம்துலா பத்து விஷயங்களை அல்லாஹுடைய நம்ம நம்பிக்கைகளிலிருந்து இன்றைக்கு நம்ம படிச்சோம். அதை திரும்ப ஒரு தடவை வரிசையா படிச்சுக்கிட்டு வரேன், கவனமா கேளுங்க. முதலாவது விஷயம், நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை அறவே இல்லை. இரண்டாவது, அவனை போன்று எதுவும் இல்லை. மூன்றாவது, அவனை எதுவும் பலவீனப்படுத்த முடியாது. நான்காவது, அவனை அன்றி வணங்க தகுதியானவன் எவனும் இல்லை, எதுவும் இல்லை. ஐந்தாவது, அவன் என்றும் இருந்தவன், அவனுக்கு தொடக்கம் இல்லை. அவன் என்றும் இருப்பவன், அவனுக்கு முடிவு இல்லை. ஆறாவது, அவன் அழிய மாட்டான். ஏழாவது, அவன் நாடுவதை தவிர எதுவும் நடக்காது. எட்டாவது, கற்பனைகள் அவனை அடையாது, அறிவுகளால் அவனை சூழ்ந்து அறிய முடியாது. அவன் எப்படி இருப்பான் என கற்பனை செய்ய முடியாது. நமது அறிவால் அவனை முழுமையாக அறிந்துவிட முடியாது. ஒன்பதாவது, அவன் மனிதர்களுக்கு ஒப்பாகாதவன். பத்தாவது, அவன் உயிருள்ளவன், மரணமில்லாதவன், பிறரின் உதவியின்றி என்றும் இருப்பவன், நிலையானவன், தூக்கம்.